வேதத்துல எங்கேயுமே வலியுறுத்துகிற ஒரு பாடத்தை நம்ம படித்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு விதத்துல கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த பாடத்தை குறித்த சரியான அறிவு இல்லை. நீங்களும் இந்த பாடத்தை கேட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி கேள்விப்படலையேன்னு சில பேர் சொல்றீங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு இந்த பாடத்துக்கு ஒரு கூர்மையான கவனத்தை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, இவ்வளவு முக்கியமான பாடுவான்றத கவனத்தை கொடுத்து அதை படிக்காவிட்டா அதனோட அர்த்தத்தையும் அதனோட முக்கியத்துவத்தையும் நம்மளால பகுத்தறிய முடியாது. காரணம் என்னன்னா, மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் அந்த வார்த்தைகள் கூட அர்த்தத்தை பார்க்காம பேசிக்கிட்டே போயிருந்ததுனால நிறைய அந்த மாதிரி மந்திர வார்த்தைகள் கிறிஸ்தவத்துல இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், மந்திரம் எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம்ன்றத பாக்குறதே இல்லை. அந்த மாதிரி மனம் திரும்புதலையும் செஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம கவனம் கொடுத்து அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இத வந்து வெறும் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்கு மாத்திரம் இல்ல, இது நம்ம கடவுள் அவருடைய கிருபையினால நம்ம வாழ்க்கையில அனுபவமா மாத்தும் அதை பாக்குறோம். இன்னைக்கு நம்ம படிக்கும்போது நம்மளுடைய ஆராதனையின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் வர்ஷிப் வந்து செய்தி கேட்கறது தான். உங்களுக்கு தெரியுங்களா, ஆராதனையில முக்கியமா இருக்கக்கூடியது என்னன்னா செர்மன் இருக்கணும். அங்க அதுக்குதான் ரொம்ப முக்கியமான நேரத்தை கொடுக்கணும். பொதுவா சபையிலாம் பாத்தீங்கன்னா செர்மன் எவ்வளவு நேரம் தெரியுங்களா, 15 நிமிஷம், பாட்டு 1 மணி நேரம், அப்படிதான் ஆராதனைய. ஆனா செர்மனுக்கு தான் முக்கியமா இடம் கொடுக்கணும். ஏன்னா ரோமர் 12 சொன்ன மாதிரி ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்னன்னு போட்டிருக்கு, ஒரு புத்தி உள்ள ஆராதனை நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்தார் மாதிரி நீங்க வாழாத இருக்கிறது. அது எப்படித்தான் வாழாம இருக்கிறது, உங்கள் மனது தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து, நன்மையும் பரிபூர்ணமான தேவனுடைய சித்தம் என்னதென்றது அறியறதுனால உங்க மனது புதிதாக்குது இல்லையா, அந்த புதிதாக்குறதுனால உங்க குடும்பம் வாழ்க்கையெல்லாம் மாறுது இல்லையா, அதுதான் புத்தி உள்ள தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. அது எப்படித்தான் நடக்கும், தேவன் வசனத்தை நம்ம சிந்திக்கும் போது, சிந்தனையே இல்ல ஆராதனை 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 108 வாத்தி அதையே சொல்லிட்டு இருந்தா யோசிக்க நம்ம யோசனை நின்னுடும் தெரியுங்களா. உங்களுக்கு சொன்னதே சொல்லும் போது எதுக்கு தெரியுமா சொல்றது, நம்ம யோசிக்காம இருந்துடணும், யோசிக்காம நல்லா ஃபீல் பண்ணோம்னா சொன்னதே சொல்லிட்டு நீங்க ஒரு இடத்துல இருங்களா, என்ன நல்லா இருக்கும் தெரியுமா, சமாதானமா யோசிக்காம. அப்படி இல்ல, உங்கள் மனது புதிதாக்கப்படணும், அப்பதான் நீ மாறுவ, அப்பதான் நீ மாறுவோம், குடும்பம் மாறும், வாழ்க்கை மாறும். அதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை நம்ம பாக்குறோம். சரி, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அவனுக்கு முக்கியமா 2 காரியங்கள் இருக்கணும். அது என்ன, மனம் திரும்புதல் இருக்கணும், அப்புறம் விசுவாசம் இருக்கணும். இது கூட தெரியாது நிறைய பேருக்கு சபைகள்ல. ரட்சிக்கப்படணும்னா என்ன வேணும், ஞானஸ்தானம் எடுத்துரு, இல்ல அபிஷேகம் கிடைச்சிட்டோம் அப்படின்னு. ரெண்டுதான் வேதம் சொல்லுகிறது, ரெண்டே. கடவுள் நமக்கு கொடுக்கிற அவருடைய கிருபாதார வரங்கள், அவர் என்ன கொடுக்கிறாரு, பாவ மன்னிப்ப கொடுக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, ரட்சிப்ப கொடுக்கிறாரு, பரிசுத்தாவி உள்ளத்துல தங்கும்படிக்கு நிறைய கிஃப்ட்ஸ் ரட்சிப்புல ஒரு பேக்கேஜா கொடுக்கிறாரு நமக்கு. அந்த வரங்களை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை, புரியுதுங்களா. ஆனா அந்த வரங்களை நாம் அனுபவித்து அதுல கனி கொடுப்பதற்கு நம்ம ஆக வேண்டிய மாற்றங்கள் வந்து மனம் திரும்புதல். இது ரெண்டும் இருக்கணும். வெறும் விசுவாசம் ஒண்டி இருந்தா எவனுமே ரட்சிக்கப்பட்ட முடியாது, எவனுக்குமே பாவ மன்னிப்பின் சந்தோஷம் கிடைக்க முடியாது. இது ரெண்டும் இருக்கணும். அந்த கிஃப்ட்ஸ வாங்கிக்கிறதுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கணும், அந்த கிஃப்ட்ஸ நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் மனம் திரும்புதல் மூலமா ஏற்பட்டிருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா அது ஒரு ரட்சிப்பே இல்லை, இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. அதுதான் நம்ம மனம் திரும்புதல பார்த்துட்டு வரோம். அந்த மனம் திரும்புதல், அது சிறியவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, அது யாருக்காவது உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு 4 காரியத்தை குறித்து வித்தியாசமான எண்ணம் இருக்கும். நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம், 4 காரியத்தை குறித்து. மனம் திரும்புதல்னாவே இட்ஸ் சேஞ்ச் ஆஃப் மைண்ட். நான் முதல்ல ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப அந்த யோசனை மாத்திட்டு வித்தியாசமா நான் யோசிக்கிறேன், தான் மனம் திரும்புதல், சேஞ்ச் ஆஃப் மைண்ட். எதை குறித்த 4 காரியங்கள், முதலாவது தேவனை குறித்து, கடவுளை குறித்து, என்ன சிருஷ்டி பண்ண தேவனை குறித்து. ஏன்னா இயற்கையாவே கடவுள் வந்து மனுஷனை தன்னுடைய சாயல்ல சிருஷ்டி பண்ணார் இல்லைங்களா, சிருஷ்டி பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லோரும் இந்த நிமிஷத்துல நம்ம மூக்குல காத்து ஓடுறதுக்கு காரணமே அவர் கொடுக்கறதுனாலதான். இந்த செகண்ட் அவர் கொடுத்து வச்சிருக்காரு, இந்த செகண்டும் கொடுக்கிறாரு. அதனால தான் தெரியுங்களா உங்களுக்கு, நம்ம நைட்டு நல்லா தூங்கிட்டு வந்துமே அந்த நல்ல ரெஸ்ட் அவர் கொடுத்தது, நம்ம நல்லா தங்கிட்டு வந்துமே வீடு அந்த வீடு அவர் கொடுத்தது, காலைல சாப்பிட்டு வந்துமே நாஸ்டா அது அவர் கொடுத்தது, நமக்கு இருக்கிற ரிலேஷனு, நமக்கு இருக்கிற பிள்ளை, நமக்கு இருக்கிற வேலை, கிஃப்ட் எல்லாமே அவர் கொடுத்த கிஃப்ட் தான். ஆனா அதிசயத்துல அதிசயம் என்னன்னா, இயற்கையாவே நமக்கு கடவுளை பத்தி எண்ணமே இல்லை. கடவுள் நம்ம சிந்தனைகளே, அவர் இருக்கிறதும் ஒண்ணு இல்லாததும் ஒண்ணுன்ற மாதிரி தான் நம்ம வாழ்றது. நம்ம சிந்தனைகள்ல கடவுள் இல்லை. ரொம்ப ஈஸியா பெட்ல போய் படுத்து ஒரு ஜபம் இல்லாம தூங்கிடுவோம். ரொம்ப ஈஸியா காலில் எந்திரிச்சு ஒரு விதமான நன்றியும் இல்லாம ஒரு தேங்க்ஸ் இல்லாம எந்திரிச்சு ஓடி வேலை செய்வோம். வாழ்ற வாழ்க்கை கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ன செய்யறாருன்றது கூட இல்லாத மாதிரி தான் நம்ம வாழ்றது. இயற்கையா நம்ம அப்படித்தான் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அதான் ஒரு பெரிய அதிசயம். கடவுள் வந்து ஐசாயா புக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு தெரியுங்களா, வானங்களே பூமிகளே எனக்கு செவி கொடுங்க. அதுக்கெல்லாம் காது இருக்கா? நமக்கு தான் காதோடு பண்ணி இருக்கிறார். வானம் பூமிக்கு செவி இல்ல, ஆனா அவங்கள கூப்பிட்டு கேட்க சொல்றாரு. என்ன, ஒரு உடைஞ்சு போன அப்பா சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு அம்மா ஒரு அப்பா உடைஞ்சு போன அப்பா என்ன சொல்றாரு தெரியுங்களா, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆதரித்தேன். கடவுள் சொல்றாரு, ஒரு அப்பா அம்மா சொல்ற மாதிரி நான் பெத்து வளர்த்து அதை வளர்த்து ஆதரித்தேன், ஆனாலும் அவர்கள் எனக்கு விரோதமாய் கனகம் பண்ணி வாழுகிறார்கள், என்னை குறித்து எந்த விதமான அக்கறை இல்லாம வாழுகிறார்கள். இதான் கடவுளுடைய அழுக வேதனை. எப்போ பார், இயற்கையாவே மனுஷன் எனக்கு நான் தானே அவனுக்கு உயிர் கொடுத்த, நான் தானே பராமரிக்கிறேன்றது என்ன இல்லாம வாழுகிறானே மா. அது பாருங்களேன் எவ்வளோ இது, எவ்வளோ யோசி வேதனையோடு சொல்றாரு. மாடு தன் எஜமானுடைய எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் வீட்டை அறியும். ஒரு மாடுக்கு தன் எஜமான் யாருன்னு தெரியும், ஒரு கழுதைக்கு அது இருக்கிற வீடு எங்கன்னு தெரியாது, தன் எஜமானுடைய வீடு. ஆனாலும் என் ஜனங்களுக்கு அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் வாழுகிறார்கள். என் ஜனங்களுக்கு நான் யாருன்னு தெரியல. பாருங்களா எவ்வளோ, ஒரு மிருகங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நன்றி மனுஷனுக்கு இல்லாம போயிருச்சு. நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம்னா அது நம்மளை பார்த்து வாலாட்டணும் இல்லைங்களா, வாலாட்டணும், அது நம்மளை மேலே எகிரி நம்மளை அப்படியே அன்பு காமிக்கணும், நம்ம சத்ருவங்களை பார்த்தா கொளிக்கணும், அந்த மாதிரி ஒரு நாய் இருந்தால் தானே வளர்க்குவோம். அது ஒன்றும் செய்யாம இருக்குதுன்னு அந்த நாயை வச்சுக்குவீங்களா, அந்த நாய்க்கு சாப்பாடு கூட போட மாட்டோம் இல்லைங்களா, யூஸ்லெஸ் டாக். அந்த மாதிரி நாய்க்கே நம்ம பார்க்கும்போது கடவுள் வந்து மனுஷனுக்கு, மனுஷன் கடவுளை பத்தி சிந்திக்கிறதே இல்லை, அவருக்கு தேவையான மரியாதை கொடுக்கறதே இல்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நன்றியை கொடுக்கறது இல்லை, அவருக்கு ஒண்ணுமே செய்யறதில்ல. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவரை போஷித்து தான் வர்றார், அவனை பாதுகாத்து தான் வர்றார் கடவுள். தட்ஸ் வாட் இட் டஸ் ஃபார் அஸ். ஆனா அவரை குறித்து நமக்கு எந்த அக்கறையும் இல்லை. தான் சிருஷ்டி பண்ண உலகத்துல தான் சிருஷ்டி பண்ண சிருஷ்டிப்புனால மறக்கப்பட்டிருக்கிற தேவன், மறந்துட்டான் மனுஷன் கடவுளை. நம்மெல்லாம் மறந்துட்டோம் கடவுளை. அவருக்கு எந்த இதுவும் கொடுக்கறது இல்ல, எந்த நன்றியும் செலுத்துறது இல்ல. நான் ஏன் உயிரோடு இருக்கேன், எனக்கு ஏன் சுவாசம் இருக்குன்னு நினைச்சு பாக்குறதே இல்லாத இருந்த போதும் மறந்துடுறான் மனுஷன் கடவுளை. ஆனா அந்த அன்பான தேவன் அந்த மனுஷனை ஒருபோதும் மறக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் அவர் காண்டி அந்த மனுஷனை மறந்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவனுக்கு ஒரு நிமிஷமும் அவன் மூக்குல சுவாசம் கொடுக்கணும்னு அவர் மறக்கிறது இல்ல, ஒவ்வொரு வேலையும் அவனுக்கு சோறு போடணும்னு அவருக்கு மறக்கிறது இல்ல, அவனுக்கு மலை வர வைக்கணும், அறுப்பு கொடுக்கணும், சூரியனை டெய்லி பிரகாசிக்கணும்னு அவர் மறக்கிறது இல்ல, அவன் வியாதி வந்து படுத்துட்டான்னா அந்த வியாதியிலேருந்து சுகம் கொடுக்கணுமே பாவோன்னு அவர் மறக்கிறது இல்லை. அவன் எங்கேயாவது போகையிலையும் வருகையிலையும் அவன் ஆக்சிடென்ட் ஆகி போயிடக்கூடாதேன்னு அவனை பாதுகாத்து அவனை மறக்கிறது இல்லை. அவனை மறக்காம ஒவ்வொரு செகண்ட் அவர் நம்மளை மறந்தாருன்னா நரகத்துல தான் நம்ம போய் ஊழ விட்டுக்கிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு செகண்ட் மறந்தாருன்னா போச்சு, ஒரு செகண்ட் கூட மறக்காம நம்மளை பாதுகாத்து வர அந்த தெய்வம் எதுக்கு தெரியுமா பாதுகாத்து வராரு? இவ்வளவு மோசமா நன்றி கட்ட உணர்வு இல்லாத மனுஷங்களுக்கு ஏன் தெரியுமா அது செஞ்சு வராரு? ஏன் தெரியுங்களா? தேவனுடைய தயவு நம்மளை மனம் திரும்பும்படி ஏவணும். இவ்வளோ தயவு காட்டுறேன், இவ்வளோ நன்றி கட்டமா இருக்கும்போது அவனை பாத்துக்கிறேன், நடத்துறேன், பராமரிக்கிறேன், என்னைக்காவது திருந்தி வரமாட்டான். அந்த அப்பா கெட்ட குமாரன் அப்பா காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னைக்காவது என் பிள்ளை என்ன நம்பி நான் இவ்வளவு நாள் அவனை பார்த்தனே, இவ்வளவு நாள் அவனை ஆதரித்தனே, என்னை பார்த்து வரமாட்டானான்னு ஏங்குற தகப்பன் அவர் தான் நம்மளை சிருஷ்டித்த கடவுள். ஒரு மனம் திரும்புற மனுஷன் அவனுக்கு அதான் ஏற்படுறது. இவ்வளவு நாள் என்ன பராமரித்து அவர் எவ்வளவு மோசமா அக்கறை இல்லாம நான் வாழ்ந்தனேன்னு சொல்லி உணர்ந்து நன்றிகட்ட ஜீவனா நான் இருந்தேனேன்னு சொல்லி அவர் பக்கம் திரும்புறது, அதாங்க மனம் திரும்புதல். அவர் எவ்வளவு அவமானப்படுத்தி அவளை மறந்து நான் வாழ்ந்திருக்கிறேனே, என்னை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லாம என்னை பராமரித்தது மாத்திரம் இல்லாம நான் சேர்ந்த எல்லா அக்கிரமங்களுக்காகவும் தன்னுடைய குமாரனையே அனுப்பி பாடு போய் வச்ச அந்த கடவுள், அவருக்கு தான் இன்னுமே எனக்கு முக்கியம். அவரை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன், ஒருபோதும் அவர் இல்லாம நான் நாட்களை கடக்க மாட்டேன், ஒரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தாம நான் தூங்க மாட்டேன்னு திரும்புற ஒரு மனிதன் தான் மனம் திரும்புதல். புரியுதுங்களா? அவர் பக்கம் திரும்புறது. இன்னுமே அவனுக்கு முக்கியம் என்னன்னா அவரை பிரியப்படுத்துறது தான். அவரை விட முக்கியமான வேற காரியம் இல்ல, அவரை கனப்படுத்துறது தான். கடவுளை விட அவனுக்கு இன்னுமே முக்கியம் வேற வாழ்க்கையில இல்ல. அதான் முதல்ல நமக்கு மன மாற்றம் எதுல ஏற்படணும்? கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல மனமாற்றம் ஏற்படணும். வித்தியாசமான மனுஷன் கடவுளை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சுட்டான். புரியுதுங்களா? அவருடைய கற்பனைகளை முதல்ல அதை செய்யாத இதை செய்யாதன்னு பாக்குற மனுஷன் அந்த கற்பனையின்படி வாழ்ந்தனா எவ்வளவு சந்தோஷமா நான் இருப்பேன்னு பார்ப்பான். ஏன் நல்லதுக்கு தானே கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னு பார்ப்போம். அந்த கற்பனைக்கு அடங்கி நடக்குவான், அந்த தெய்வத்துக்கு அடங்கி நடக்குவோம். அதான் முதல்ல மனம் திரும்புதல், நம்ம மனசு கடவுளை குறித்து மாறணும். ரெண்டாவது பாவத்தை குறித்து நமக்கு மாறணும் மனசு. என்ன பாவத்தை குறித்து? எந்த பாவத்தை நான் நேசித்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறனோ, அந்த பாவத்தை தண்ணி மாதிரி குடிக்கிறனோ, அந்த பாவத்தை குறித்த துக்கம் வெக்கம் வெறுப்பு அவனுக்கு ஏற்படும். அது சாதாரணமா வந்துடாது. ஏன்? அவன் பாவத்தை வித்தியாசமா சிந்திக்கிறதுனால தான் வித்தியாசமான ஃபீலிங் அவனுக்கு ஏற்படுது. பாவத்தை குறித்து ரொம்ப நல்ல ஃபீலிங் இருந்துச்சு முதல்ல, ஏன்னா வித்தியாசமா யோசிச்சான். இப்போ சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ஆனதுனால பயங்கர வேதனை. அது அவனுடைய பிரத்யேகமான பாவம். அவனுடைய பாவம் மனம் திரும்புதல் எங்க பார்க்க முடியும் தெரியுங்களா? பொதுவான பாவம் நான் மனம் திரும்பிட்டேன்றது இல்ல, அவனுடைய பிரத்யேக பாவத்தை வந்து அது அவன் சொந்த கண்ணா, வலது கண்ணா இருந்தாலும் சரி வலது கையா இருந்தாலும் சரி அதை பிடுங்கி எறிவான், கட் பண்ணி தூக்கி போடுவான் பாவத்தின் மேல அந்த அருவறுப்பு. அவனுடைய பிரத்யேகமான அவர் வேடிக்கையா கூட சொன்ன செல்லகுட்டி பாவம், அவன் கொஞ்சிற பாவம், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாவம், அதை அவன் என்ன பண்ணுவான்? அவன் அறுத்தெறிவான். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், அந்த துக்கம் தான் அவனை அப்படி செய்ய வைக்குது. நீங்க சில பேர் சொல்லலாம், இல்லங்க சில பாவத்தை என்னால அப்படியும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு பழக்கப்பட்டுட்டோம் தெரியுமா, அதெல்லாம் அப்படி பிச்சு என்னால போட முடியாதுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை பிச்சு போடுற அளவுக்கு மனம் திரும்புதலுக்கு அளவுக்கு துக்கம் ஏற்பட்டது இல்லை, அதனாலதான் பிச்சு போடுறது இல்லை. புரியுதுங்களா? அந்த துக்கம் எப்படிப்பட்டதுன்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், எந்த அளவுக்கு அவனுக்கு துக்கம்னா அதை அறுத்து போடுற அளவுக்கு கூட துக்கம் வந்துருச்சு அவனுக்கு. அந்த அளவுக்கு துக்கம் வராதனால தான் நீங்க பிச்சு போடுறது இல்லை. அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் இல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் அதை அறுத்து போட செய்யும், அதான் மனம் திரும்புதல். அப்படி நமக்கு ஏற்படலைன்னா பாவத்தை அந்த விதத்துல நம்ம பார்க்கலன்னு தான் அர்த்தம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவம், என்னுடைய பிரத்யேகமான பாவம், அத அவன் சொந்த கண்ணா இருந்தாலும் ரைட்டு கண்ணா இருந்தாலும் கையா இருந்தாலும் நான் பிச்சுதான் போடுவேன். அந்த அளவுக்கு அவனுக்கு துக்கம் வந்திருக்கணும். புரியுதுங்களா? பிச்சு போடாத காரணம் துக்கம், அந்த அளவுக்கு உனக்கு துக்கம் இல்லப்பா. பாவத்தை அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக பார்க்கல, அவருக்கு என்ன செஞ்சிச்சுன்றத உணர்வில்லாம அந்த தேவன் பாவத்தை தன் சொந்த குமாரன் பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கும் போதே அவர் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணாரா? அவரே மத்தவங்க பாவத்தை சுமந்துகிட்டு இருக்காரு, அவரையே போட்டு அந்த அடி அடிக்கிறாருனா பாவத்தை சும்மா விடுவாரா அவரு? அந்த மாதிரி பாவத்தை குறித்த துக்கம் பயம் ஏற்பட்டவன் பிச்சுதான் போடுவான், பிச்சுதான் போடுவான். புரியுதுங்களா? அவன் வந்து அப்படி அது அவன் தான் உண்மையான மனம் திரும்பினா அந்த ஆயக்காரர் மாதிரி கடவுளே என்னால முடியலன்னு அவன் ரொம்ப கடவுளுக்கு முன்னாடி அவருடைய கிருபைக்காக கெஞ்சுவான். ஏன்னா மனம் திரும்புதல் ஒரு கிருபை தானே, அவர் தான் நமக்கு செய்யணும். புரியுதுங்களா? அந்த கிருபை எனக்கு குடு ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு குடுவேன்னு கெஞ்சுவான் கடவுள்கிட்ட. அப்படி இல்லாம இந்த பரிசையம் மாதிரி மலுப்ப கூடாது. புரியுதுங்களா? பரிசையம் மாதிரி மலுப்புறதுன்னா கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், என்னை அவருடைய ஆடுகளை அவர் ஒருபோதும் கைவிடார், தேவன் முன்னறிவின்படி என்னை தெரிந்து கொண்டார், ஆகவே நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன், நான் அவருடைய ஆடு, அவருடைய ஆடுகளை ஒருபோதும் கைவிட மாட்டாரு, அதனால என்ன பாவம் செஞ்சாலும் அதை ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு. அது மலுப்புறது, புரியுதுங்களா? எதுக்கு அது மலுப்புற காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா நீ ஒரு உண்மையான ஆடா இருந்தா அவருடைய ஆடு செய்யற வேலை என்ன தெரியுமா? அது இடது கண்ணா இருந்தாலும் ரைட் ஹேண்டா இருந்தாலும் அது பிச்சு போடும், அதுக்கு அதை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு போவாது, புரியுதுங்களா? அவருடைய ஆடுன்னு அடையாளமே அதான், அந்த ஆடுனா அது பிச்சுதான் போடும், அவருடைய ஆடு. அதனால நம்ம மலுப்பக்கூடாது அந்த பரிசேயருங்க மாதிரி. அதனால நமக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், நித்திய ஜீவன்ல வரவே முடியாது. அவன் நினைச்சுக்கலாம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை காண்பான். அதான் வசனம் நமக்கு சொல்லுது. அதனால உங்களுக்கு சில பேருக்கு சில பழக்கங்கள்னால சில போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அதுக்குதான் சபை இருக்கு, அதான் ஹாஸ்பிட்டல், அது சரி செய்யறதுதான் சபை இருக்கு. ஒருவரோடு நீங்க அறிக்கை செய்து உங்க பாவங்களை நீங்கள் விட்டு விடுங்க, கடவுள்கிட்ட கிருபை செய்யுங்க, நம்ம அறிக்கை செஞ்சுக்கலாம், ஒருத்தர் ஒருத்தருடைய ஹெல்ப்பை வாங்கிக்கலாம், அதுக்குதான் சபை. சபை ஹாஸ்பிட்டல் மாதிரி தான், நம்ம சரி செய்யறதுக்கு தான் இருக்கு, புரியுதுங்களா? யாருமே இங்க பரிசுத்தவான்கள் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய சுய பாவத்தை மெரிச்சுக்கிட்டு தான் வரோம், நம்மள ஆட்கொள்ளதான் பாக்குது, அதுக்குதான் சபையில ஹெல்ப் வாங்கிக்கணும். அதான் பாவத்தை குறித்து வித்தியாசமான எண்ணம், இனிமே பாவத்தை ஆட்கொண்டு பாவத்தை மறைக்கிறவனா இருக்க மாட்டான், மனம் திரும்புதல் அதான் செய்ய வைக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தன்னுடைய சுயத்தை குறித்து அவனுக்கு வித்தியாசமான எண்ணம், சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ரிகார்டிங் செல்ஃப். செல்ஃப்னா என்ன? என்னுடைய முழு திறமைகளும், என்னுடைய முழு ஆசைகளும், என்னுடைய முழு பர்சனாலிட்டி, என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் நம்ம சுயம் அப்படின்றோம். ஒரு மனம் திரும்புதல் வந்து தன்னுடைய சுயத்தை வித்தியாசமா பார்க்க வைக்கும். ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சுன்னா தன்னுடைய சுயத்தை வித்தியாசமா பார்ப்பான். அது எப்படி பார்ப்பான்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு தலைப்புல நான் இதை சொல்ல போறேன். முதலாவது, கடவுள் நம்மளை சிருஷ்டித்த போது, கடவுள் நம்மளை சிருஷ்டித்தாரு, சிருஷ்டிப்புல பாவத்துல விழுவாததுக்கு முன்பதாக நம்ம சுயத்தை எந்த விதத்துல பார்த்தோம் அதை தெரிஞ்சுக்கணும். சிருஷ்டிப்புல பாவத்தில் நாம் வீழ்ச்சி அடைந்த பிறகு சுயத்தை எந்த விதத்துல பார்த்தோம் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கும் என் சுயத்துக்கும் இருக்கிற உறவு சிருஷ்டிப்புல எப்படி இருந்துச்சு, வீழ்ச்சியில என்னாச்சு, அப்புறம் மனம் திரும்புதல் என்ன ஆகுது, அது மூணத்தான் நம்ம பார்க்க போறோம். சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மனம் திரும்புதல், அந்த மூணு தலைப்புல நம்ம பார்ப்போம். கடவுள் வந்து மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு ஒரு சுயத்தோடு தான் சிருஷ்டித்தார். ஆதாமுக்கு வந்து அவனுக்கு அவனை சிருஷ்டிக்கும் போது எல்லா திறமைகளும் ஆசைகளும் தேவைகளோடு தான் அவன் சிருஷ்டித்தார் இல்லைங்களா. அவனுக்கு பசியோடு சிருஷ்டித்தாரு, அவனுக்கு அழகான ஒரு கண்ணை கொடுத்தாரு, அழகை பார்த்து ரசிக்கும்படி ஒரு கண்ணை கொடுத்தாரு, அவனுக்கு காதை கொடுத்தாரு, மியூசிக் நல்ல சவுண்ட்ஸை பார்த்து ரசிக்கும்படி தான் அவனுக்கு அதெல்லாம் சிருஷ்டித்தார், அந்த தேவைகளோடு சிருஷ்டித்தார். அவனுக்கு நாக்க கொடுத்தாரு, ஒரே சாப்பாடு சாப்பிடறதுக்கு இல்ல, வித்தியாசமான சாப்பாடுங்களை டேஸ்ட் பண்ணி வெரைட்டி சாப்பாடுங்களை சாப்பிடறது அப்படிதான் ஆதாம சிருஷ்டித்தாரு. அது மாத்திரம் இல்லாம அவனுக்கு ஒரு செக்ஸ் உணர்வோடு தான் அவன் சிருஷ்டித்தாரு. செக்ஸ பத்தி நம்ம வெக்கப்பட வேண்டியது இல்ல, அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட், அந்த இதோடு தான் நம்மள சிருஷ்டித்தாரு. அது சிருஷ்டி பண்ண போது அப்படி எல்லாம் ஒரு மனுஷனை பண்ணிட்டு அவர் ஒரு 10x10 பாக்ஸ்ல ஒல்லையா பெயிண்ட் அடிச்சுட்டு அது உள்ள அவனை போட்டு டெய்லி 2 சுக்கா சப்பாத்தி அவனுக்கு கொடுத்திருந்தாருன்னா கடவுள் ரொம்ப கொடுமைக்காரன்னு நம்ம சொல்லியிருக்கோம் மாறிச்சு. ஏன், அவனுக்கு எத்தனை தேவைகள் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் அவனை பண்ணியிருக்கிறாரு, அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யாம அவனுக்கு தனியா விட்டுட்டு ஒரு கூண்டுல விட்டுட்டு அவனுக்கு 2 சப்பாத்தி சுக்கா சப்பாத்தின்னு தெரியுங்களா என்ன எல்லாம் பண்ணும், அந்த சப்பாத்தி 2 நாளைக்கு 2 போட்டிருந்தா அவனுக்கு கடவுள் ரொம்ப கொடுமைக்காரன்தான் சொல்லியிருக்கணும். அவர் அப்படியே பண்ணாரு இல்ல, அந்த மனுஷனுக்கு எத்தனை தேவைகளோடு அவனை சிருஷ்டித்திருந்தாரோ, எத்தனை திறமைகளோடு சிருஷ்டித்திருந்தாரோ, அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறும், சொல்லப்போனா அவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவனுடைய தேவைகள் நிறைவேறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம்தான் அவனை சிருஷ்டித்தார் இல்லைங்களா. அவனுக்கு அழகா சாப்பாடு, அவனுக்கு தேவையான, அவன் தனியா இருக்கிறான்னு பார்த்து அவனா கேட்டான் எனக்கு பொண்டாட்டி வேணும்னு, எனக்கு செக்ஸ் ஆசை இருக்குன்னு அவனா கேட்டேன். இல்ல, உன்னை அதோடு தான் நான் சிருஷ்டித்திருக்கிறேன், அதுக்காக மனிதன் தனியா இருப்பது நல்லது இல்லைன்னு அவரா பார்த்து ஒரு மனைவிய கொடுத்தாரு. அவனுக்கு கண்கள்ல பார்க்க ஆசை இருக்கிறதுன்றதுனால அழகான ஒரு கார்டனை பண்ணி வச்சாரு. அவனுக்கு நாக்கு பசி எடுக்குமேன்னு சொல்லி நல்ல ஃப்ரூட்ஸ், அடம் நீ போய் சாப்பிடு, நீ அதை நக்கி சாப்பிடுவியோ இல்ல கடிச்சு சாப்பிடுவியோ இல்ல அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் பஞ்ச் மாதிரி நீ குடிப்பியோ எதுனா என்ஜாய் பண்ணு. உனக்கு தான் எல்லாமே, உன்ன தேவைகளோடு நான் சிருஷ்டித்தேன், அந்த தேவைகள் பரிபூர்ணமா நிறைவேறுவதற்கு எல்லா விதமான சாதனைகளை நான் பண்ணி வச்சிருக்கேன். எந்த குறையும் நான் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். உன் தேவைகள் நிறைவேறும்படிக்கு எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு ஒரு செக்ஸ் உணர்வோடு தான் பண்ணியிருக்கிற, உனக்கு ஒரு மனைவியும் நான் கொடுக்கறேன். ஆனா இந்த உணர்வு வந்து நிரந்தரமா ஒரு கமிட்மெண்டோடு முழுமையான நம்பிக்கையான அந்த உறவுக்குள்ளதான் அதை நீ அந்த தேவையை வெளிப்படுத்தணும். அதுக்கு வெளியில எங்கேயுமே அந்த தேவையை நீ வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மனைவி ஒரு கல்யாணம்ன்றத ஒன்று பண்ணி வச்சார். மனிதனுடைய முழுமையான தேவைகளை நிறைவேற்றினார்னு பாக்குறோம். மனுஷனை இன்னும் கூட அவனுக்கு ஒரு மூளையை கொடுத்திருந்தாரு, அவன் ஆராயும் படிக்கு, கை கால் இருக்கு, அவன் வேலை செய்யும் படிக்கு, வேலை செய்து சாதிக்கும் படிக்கு சில காரியங்களை கொடுத்திருந்தாரு. அதனாலதான் அவனுக்கு அந்த கார்டன்ல வேலை கொடுத்தாரு. நீ போய் அந்த கார்டனை நல்லா பார்த்து அதை நல்லா பண்ணு அப்படின்னு, நீ போய் சாதிப்போ, ஒரு சாதனை நம்ம பண்ணிட்டோம்ன்ற ஒரு சாதனை அவனுக்கு இருக்கணும். அதை எல்லாத்தையும் கடவுள் கொடுத்த தன்னுடைய உணர்ச்சி பிரகாரமான, தன்னுடைய அறிவு பிரகாரமான, தன்னுடைய சரீர பிரகாரமான எல்லா தேவைகள் நிறைவேறத்துக்கு கடவுள் செஞ்சுதான் வச்சார். புரியுதுங்களா? ஆனா இதத்தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும், அவனுடைய எந்த தேவைகளையும் அதை பூர்த்தி செய்யறது எப்படி செய்யணும்னா, என்னுடைய தேவைகளை நான் எப்படி திருப்தி செய்துக்கணும்னா, அது வந்து கடவுளுடைய சித்தத்துக்குள்ளேயும் கடவுளுடைய மகிமைக்காகவும் இருக்கணும். இதத்தான் புரிஞ்சுக்கணும். வித்தியாசம் என்னன்னா, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை நான் எப்படி திருப்தி செஞ்சுக்கணும்னா, அந்த திருப்தி செய்யறதுனால எனக்கு இருக்கக்கூடிய இலக்கு, எனக்கு இருக்கக்கூடிய நோக்கம், எதுக்காக நான் இதெல்லாம் செய்யறேன்றுடைய முழு நோக்கமே எதுனா கடவுளுடைய மகிமை. அவரு எனக்கு கொடுத்த என்னோட கொடுத்த தேவைகள், எனக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்த கிஃப்டா பார்த்து அவருக்கு நன்றியோடு தான் நான் அதை செஞ்சுக்கணுமே தவிர என்னுடைய சுய திருப்திக்கு அதை செஞ்சுக்க கூடாது. புரியுதுங்களா? என்னுடைய கோல், என்னுடைய எண்டு என்னவா இருக்கணும்? The glory of God, மனித வாழ்வின் முக்கிய நோக்கம் என்ன? தேவனுடைய மகிமை. அதுதான் அவன் பண்ணார். உன்னுடைய தேவையை திருப்தி செய்யறதுக்காக நீ வாழலப்பா, நீ வாழ்றது எதுக்கு? என்னுடைய மகிமைக்காக. என்னுடைய மகிமைக்காகத்தான் உன்னுடைய தேவைகளை நீ திருப்தி செஞ்சுக்கிற. ஏன்னா நான் கொடுக்கற கிஃப்ட் நான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு நீ. அது அவனுடைய நோக்கம், அதுவா தான் இருந்துச்சு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா. அதனாலதான் அவர் பார்த்து எல்லாத்தையும் சிருஷ்டித்த பிறகு என்ன சொன்னாரு? எல்லாமே நல்லது என்று கண்டார். வெரி குட். ஏன்? மனுஷா இருக்கிறான், அவனுக்கு தேவைகள் இருக்கு, அவன் தேவைகளை பரிபூர்ணமா மேரின்பத்தை கொடுக்கக்கூடிய எல்லா சாதனமும் நான் கொடுத்துருக்கேன். எந்த குறையும் அவனுக்கு வைக்கவே இல்லை. ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அவர் நல்லதுன்னு சொல்லே இருந்திருக்க மாட்டார். புரியுதுங்களா? உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. வெரி குட். நீ உன்னுடைய சிருஷ்டிப்புக்கும் இருக்கிற உறவுலையும் சரியா இருக்கிற, உன்னுடைய சிருஷ்டிக்கு இருக்கிற உறவுலையும் சரியா இருக்கிற, உன்னுடைய மேரின்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். வெரி குட், நல்லா இருக்கிறதுன்னு தேவன் சொல்லிட்டு, அதாமே நீ இதை எல்லாத்தையும் என்னுடைய மகிமைக்காகத்தான் நீ இதை பயன்படுத்தணும் போது ஆதாம் அப்படித்தான் வாழ்ந்தான். அவன் வாழும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, தான் செய்கிற எதை செய்தாலும் அவனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, கடவுளுடைய சித்தத்துக்குள்ள செய்யணும், அவர் மகிமைப்படணும், அப்படித்தான் அவன் வாழ்ந்தான். அவன் என்ன செஞ்சாலும் அவன் மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது அந்த திராட்சை பழத்துல இதை பாரு எவ்வளவு டேஸ்டா இருக்கு, இதை பாரு நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி என்ஜாய் பண்ணும்போது கடவுள் பார்த்து சந்தோஷப்பட்டார். ஏன்? அவங்க வாழ்றது, அவங்க தேவைகளை திருப்தி செஞ்சது கடவுளுடைய மகிமைக்காகத்தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுங்களா? வீழ்ச்சியில நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு பயங்கரமான பிரச்சனை என்னன்னா, மனிதனை கட்டுப்படுத்துகிற விருப்பம், கண்ட்ரோலிங் ப்ரிஃபரன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது நான் எதுக்காக இது எல்லாத்தையும் செய்யறேன், என் வாழ்க்கையில வாழ்றது செய்யற காரியங்கள் எல்லாமே எதுக்காக செய்யறேன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்ட்ரோலிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அது எதுக்காக செய்யறன்றது வந்து கடவுளுக்காக இருக்கணும்னு தான் சிருஷ்டித்தார். ஆனா அது மாறி விட்டது. அவன் என்ன பண்ணான்னா, நான் வாழ்றது நான் செய்யறது எல்லாமே கடவுளுக்காக இருப்பதுல கடவுளை தூக்கி போட்டு அந்த இடத்துல தன்னை வச்சுக்கிட்டான். நான் இன்னுமே வாழ்றது செய்யறது எல்லாமே யாருக்காக, எனக்காக, என்னுடைய சுயத்துக்காக மாத்திட்டான். அதான் நடந்தது வீழ்ச்சியில. அந்த சோதனையில என்ன நடந்துச்சு, கடவுள் சொன்னாரு, ஆதாமே உன்னுடைய நன்மையோ மகிமையோ எதை பொறுத்திருக்கு தெரியுமா, என்னுடைய சித்தத்துக்குள்ள என்னுடைய நான் தான் உண்டாக்குன, நான் தான் சொல்ல முடியும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு, என்னுடைய சித்தத்துக்குள்ள என்னுடைய மகிமைக்காக நீ வாழும் போது நீ நல்லா இருப்ப, பேரின்பத்தை காணுவ. ஆனா அதனால அந்த பழத்தை, அந்த ஒரு பழத்தை நீ தொடக்கூடாது. ஏன், அது எந்த விதத்திலயும் உனக்கு அவசியம் இல்ல, அது எந்த விதத்திலயும் நான் கொடுக்காத சந்தோஷம், உன் சாப்பாட்டுக்கு எந்த விதத்திலயும் அது தேவையா இல்ல, உன் பேருந்தர்மத்துக்கு எந்த விதத்திலயும் அது அவசியமே இல்ல, ஏன்னா அது இல்லாமையே பரிபூர்ணமா நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதை ஒண்டி நீ தொடாத. என்னைக்கு அதை தொட்டு நீ சாப்பிடுறியோ, உன்னுடைய தேவைகளை என்னுடைய சித்தத்தை தாண்டி நிறைவேற்ற பாக்குறியோ, அன்னைக்கு நீ செத்த. உனக்கும் எனக்கும் பிரிவு, பெரிய பிரிவு ஏற்பட்டுரு. என்னுடைய மகிமைக்காக இல்லாம, என்னுடைய சித்தத்துக்குள்ள இல்லாம, உன்னுடைய தேவையை நீ நிறைவேற்ற பாக்குற நாள்ல நீ செத்து போயிருவ. அதான் பிரச்சனை, அதான் அங்க ஏற்பட்டுச்சு. அதனாலதான் பிசாசு வந்து என்ன சொல்லுச்சு, ஓஹோ கடவுள் உங்களை இப்படி சிருஷ்டித்திருக்கிறாரா, உங்களுடைய தேவைகளை அவருக்குள்ளதான் சிருஷ்டிக்கணுமா, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் ஏவாளம்மா, நீ உண்மையான பொம்பளைன்றது எப்ப தெரியுமா உணர்வ, அந்த பழத்தை நீ சாப்பிடும் போது தான். உன்னுடைய சுயத்தை நீ எப்ப உணர்வ, அந்த பழத்தை நீ சாப்பிடும் போது தான். அது கண்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாரு, எவ்வளவு அவசியம் பாரு, உனக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாரு, அதை நீ சாப்பிடு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கடவுளுடைய சித்தத்தை தாண்டி அவருடைய மகிமைக்காக இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு தன்னுடைய சுய திருப்திக்காக கடவுளுடைய சித்தத்தை தாண்டி செய்ததுனால பெரிய பாதகம், பாவ வீழ்ச்சி ஏற்பட்டது. அதனோட விளைவுகள் இன்னைக்கும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கும் நம்ம சாவறோம், இன்னைக்கும் நமக்கு வியாதி, இன்னைக்கும் சாபங்களோடு தான் நம்ம இருக்கிறோம். இதுதாங்க வீழ்ச்சியில நடந்தது. மனிதன் வந்து வீழ்ச்சிக்கு அப்புறம், வீழ்ச்சியில பெரிய பயங்கரங்கள்ல நடந்த ஒரு பெரிய பயங்கரம் என்னன்னா, தன்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்துல கடவுளை வைத்திருக்கிற இடத்துல கடவுளை தூக்கி போட்டு மனுஷன் தன்னை வைத்துக் கொண்டான். இன்னமே அவன் வாழ்றது, அவன் தன்னுடைய திருப்தியை செய்து கொள்றது எல்லாத்தையும் அவன் வாழ்க்கை, இயற்கை மனிதனுடைய வாழ்க்கை ஒரே ஒரு எழுத்துல சொல்லணும்னா, அவன் தனக்காக வாழுகிறான். எல்லோ மனிதர்களும் வாழ்றது எதுக்காக, தனக்காக வாழுகிறான். I live for myself. அதுதான் மனுஷனுடைய நிலைமையா போச்சு. அவனுக்கு கடவுள் உண்டாக்குன தேவைகள் எல்லாம் இல்லாம போல, பசி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தாகம் இருந்துச்சு, அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ஆசையை அவன் நிறைவேற்ற விதம் எப்படின்னா, கடவுளுடைய சித்தத்துக்கு அக்கறை இல்ல, அவருடைய மகிமைக்கு அக்கறை இல்ல, அவனுடைய அக்கறை எல்லாம் சுய திருப்தி. எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா, நான் நல்லா இருப்பனா, அதுதான் அவனுக்கு தேவை. கடவுளுடைய சித்தம், அவர் என்ன சிருஷ்டி பண்ணார், அவருடைய மகிமையை குறித்து எந்த அக்கறையும் இல்லாம, அதுதான் மனுஷனுடைய வீழ்ச்சி. நான் என்ன செய்யறனோ, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய திருப்தி எல்லாமே எதனால இருக்கு, என் மனசாட்சி விரோதமா போனாலும் பரவாயில்ல, நான் வாழ்றது எனக்காக. இது புரியுதுங்களா, நான் ரொம்ப பெரிய கதையை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி புரியுதுங்களா. வீழ்ச்சியில என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துட்டு வரோம். மனுஷன் கடவுளுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன், கடவுள் போட்ட சித்தத்தின் கோட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன், அது வெளியே வந்து இனிமே தனக்காக வாழ ஆரம்பித்தான். அதான் நடந்தது, பயங்கரமான ஒரு காரியம் அது. சுயத்துக்கு அவன் பயங்கரமான அடிமை ஆகிவிட்டான். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5 நம்ம படித்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு இயற்கை மனிதனை எப்படி விவரிக்கலாம்னா, he lives for himself. அவன் வாழ்றது எதுக்காக, அவனுக்காக வாழ்றது. அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையே 6 6 6 அந்த முத்திரை வர்றதுக்கு என்ன காரணம், அவன் 7 அவன் போவே மாட்டான், 6 6 6 தான், அவன் தான் அவனுக்கு திருப்தி. புரியுதுங்களா, அவன் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், அவன் வாழ்க்கையின் மத்திப்பும், அவனுடைய வாழ்க்கையின் முடிவு அவனுடைய சுய திருப்தி தான். அவனுடைய எல்லா திறமைகளும் ஆசைகளும் அவன் இப்போ எப்படி நிறைவேற்ற பார்க்கிறானா, கடவுளுடைய சித்தத்தை மீறி, கடவுளுடைய மகிமைக்காக இல்லாம, சுய திருப்தியை முக்கியமா வச்சு அவன் வாழ பார்க்கிறான். அதனாலதான் அவர் 2 தீமோத்தேயு 3 என்ன போட்டிருக்குன்னா, தற்பிரியரா இருக்கிறார்கள். மனிதர்கள் எப்படி இருக்காங்க? தற்பிரியர்கள், தேவ பிரியர்களா இல்லாம மனிதன் தற்பிரியனாய் மாறிவிட்டான். அந்த தற்பிரியனா மாறிவிட்டதுனால தான் அவனுக்கு வந்து நிறைய வியாதிங்க, பண ஆசை வந்துச்சு, பொருளாசை வந்துச்சு. கீழே லிஸ்ட் போட்டு போவார் பவுல். அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன? தற்பிரியன். அவன் தற்பிரியனா வாழ்றதுனால அவனுக்கு என்ன ஆகுது? பணப்பிரியனா இருக்கிறான், பொருளாசைக்காரனா இருக்கிறான், விக்கிர ஆராதனா இருக்கிறான். அதுக்கு மெயின் நோக்கம் என்னன்னா, தற்பிரியன் வாழ்றதே அவனுக்காகத்தான். அவன் சுய திருப்தி, அவன் திருப்தி ஆகணும், வேற எதுவுமே அவனுக்கு அக்கறை இல்லை. ஒரு குழந்தையில நீங்க அழகா பாக்கலாம், அந்த குழந்தை வாழ்றது எதுக்காக? தனக்காகத்தான். அது பசி எடுத்துச்சுன்னா கத்தும், அது அதுக்கு யாராவது கவனம் கொடுக்கலன்னா பெரிய ரகல பண்ணும் இல்லைங்களா. அது தனக்காகத்தான் வாழ்றது. ஆனா ரொம்ப படிச்ச மேதாவி, ரொம்ப கலாச்சாரம் உள்ள ஒரு மேதாவி, ரொம்ப வயசான பெரிய ஆள் கூட உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மாதிரி தான். அவன் வாழ்றது அவனுக்காகத்தான். மனுஷன் வீழ்ச்சியில நடந்தது அவன் வாழ்றது அவனுக்காக மாறிவிட்டது. அது மாத்திரம் இல்லாம அது அநேக விதங்கள்ல வெளிப்படலாம். அந்த சுயநல வாழ்க்கை, உள்ளுக்குள்ள என்னவா இருக்கிறான், அவன் வாழ்றது அவனுக்காகத்தான் வாழ்றது வந்து அநேக விதத்துல வெளிப்படலாம். சில பேர் வெளிப்பாடுங்க வந்து கண்ட்ரோல் இல்லாம வருகிற கோபம். யார குறித்தும் கவலை இல்லை, கடவுளை குறித்து கவலை இல்ல, மத்தவங்களை குறித்து கவலை இல்ல, எனக்கு வந்துச்சு கோவான்னு கண்டபடி பேசுறது வந்து அந்த உள்ளுக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கையின் ஒரு ஒரு வெளிப்பாடு. இன்னொன்னு, ஒரு துன்மார்க்கமா ஒரு இச்சையோடு, இந்த போனோகிராஃபின் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த படங்களையே அடிமையா இருக்கிறது ஒரு காரணம் வந்து மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து, கடவுளை குறித்து கவலை இல்லாம ஒரு சுயநல மனுஷனுடைய வெளிப்பாடு. அது இன்னொன்னு வந்து வேதத்திலே என்ன போட்டிருக்குன்னா, அது எந்த அளவுக்கு அவன் சுயநலமா மாறிட்டானா, அந்த மிருக நிலைக்கு கூட மாறிட்டான். அவனுடைய அவர்களுடைய அவருடைய கடவுள் அவருடைய வயிறு, அந்த அளவுக்கு மனுஷன் மாறிட்டான். ஏன்னா மோசமா போயிட்டான். எப்படி கடவுள் சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், அவனுடைய நோக்கம் வந்து அவனுடைய முடிவு வந்து நான் வாழ்றது சாப்பிடுறது எல்லாமே என் வயிற்றுக்காகத்தான், அதை விட்டு வேற ஒண்ணுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு மனுஷன் ஆயிட்டான். மிருக மாதிரி ஆயிட்டான் மனுஷன். இன்னும் சில பேருக்கு வந்து இந்த சுயநலம் வந்து நல்ல விதத்துல வெளிப்பாடலாம். உங்களுக்கு தெரியுமா, அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப பாசமா நடந்துக்குவாங்க. ஆனா அந்த பாசமா அவங்க நடந்துக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங் கொடுக்கறதுனால தான். அந்த பாசம் ரொம்ப நல்ல இன்பமான ஃபீலிங் கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அநாத ஆசிரமத்துக்கு நிறைய உதவி செய்வாங்க, நிறைய அநாதைகளுக்கு உதவி செய்வாங்க, சோசியல் சர்வீஸ் செய்வாங்க. ஏன் அதெல்லாம் அவங்க செய்யறாங்க? அவங்களுடைய இலக்கு என்ன? எதுக்காக அவங்க அதெல்லாம் செய்யறாங்க? தேவனுக்கு மகிமை வரும்படிக்கு. அதுக்காக செய்யறது நல்ல ஃபீலிங். அதை செஞ்சோம்னா எனக்கு நல்ல ஃபீலிங். புரியுதுங்களா அவங்களுக்கு? சில பேருக்கு சுயநலமா அந்த இச்சையிலையும் அதுலயும் சுய பொருள் ஆசையிலையும் கடவுளை தேடுறதை விட்டுட்டு பொருட்களை தேடுற அதுல வெளிப்படுது அந்த சுயநலம். இன்னும் சில பேருக்கு மனித நலவாதத்துல வெளிப்படுது, மனிதர்களுக்கு தர்மம் செய்யறது, நல்லது செய்யறது, அதெல்லாம் அவங்க மேல அக்கறைனாலையும் கடவுளுக்கு மகிமைனாலையும் செய்யறது இல்ல. அதை செய்யும் போது யாருக்காவது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் ஏற்படுது, எனக்கு நல்ல ஃபீலிங் இருக்கும். அதனாலதான் செய்யுது, அதுவும் சுயநலம் தான். புரியுதுங்களா? அவங்க வளர்த்த விதத்தினாலயோ, அவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்னாலயோ சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பிலாந்த்ரோபிக் பென்ட்வாங்க, அதாவது மனித நலவாத ஒரு உணர்வு சில பேருக்கு ஏற்படுது. அதனால அதன் முடிவு அவங்களுடைய இதுதான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிருப மனுஷனுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி அவன் செய்யற எவ்வளவு பெரிய தியாகமாவது இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருக்கட்டும், கடவுள் ஏத்துக்கொள்றதே இல்ல. அத ஒரு அழுக்கு கந்தையாக அவர் பாக்குற, கடவுள் ஏத்துக்கிறதே இல்ல. ஏன் தெரியுங்களா? அதனோட நோக்கம் கடவுளுடைய மகிமைய நோக்கமாக கொள்ளாத எந்த காரியத்தையும் அவர் ஏத்துக்கிறதே இல்ல. கடவுளுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம்னா அதனோட குறிக்கோள் என்னவா இருக்கணும்? த குளோரி ஆஃப் காட். அதுக்கு செய்யாத கிருப உள்ள இல்லாத மறுபடியும் பிறக்காத மனுஷனுக்கு கடவுளுடைய மகிமைக்காக செய்ய எந்த காரியத்தையும் செய்யற திறமை அவனுக்கு இல்லவே இல்லை. இட் டசன்ட் ஹாவ் த எபிலிட்டி டு டூ எனி திங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். ஏன்னா அவன் சுயத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அவன் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல கடைசியில சுயநலம் அடங்கியே இருக்கும். சுயநலம் இல்லாம அவன் ஒன்னு நசைக்கவே மாட்டான். சுயநலம் இல்லாம கண்ணை கூட சிமிட்ட மாட்டான். ஏன்னா சுயநலத்துக்கு அடிமைப்பட்டு போய்விட்டான் மனிதன். கடவுளுடைய மகிமைக்காக அவன் செய்யவே முடியாது. அவன் கடவுள்கிட்ட வருதான் எதுக்காக வருவான், கடவுளை பயன்படுத்தி அவனுக்கு ஏதாவது செஞ்சுக்கணும்னு தான் வருவானே தவிர கடவுளுக்காக செய்யற அந்த எண்ணம் அவனுக்கு வராது. கிருபா உள்ளத்துல வர வரைக்கும் அவனுக்கு வராது. இதுதான் இயற்கை மனிதனுடைய நலன். இது அவனை குணப்படுத்தவே முடியாத ஒரு வியாதி, மனுஷனுக்கு பிடிச்ச ஒரு வியாதி, சுயநல வியாதி. புரியுதுங்களா? இதுதான் வீழ்ச்சியில நடந்தது. சிருஷ்டிப்புல எப்படி உண்டாக்குனார், எப்படி இருந்தான்னு பார்த்தோம், வீழ்ச்சியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனம் திரும்புதல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன ஏற்படுகிறது. இப்படி சுயநல பைத்தியம் பிடிச்ச மனுஷன், எது எடுத்தாலும் சுயநலத்தை பாக்குறவன், தன் குடும்பத்துல இருக்கிறதும் யோசிச்சு பாருங்களேன், தன் குடும்பத்திலையும் செயல்படுறதுலயும் எல்லாமே அவன் செய்யறது எல்லாமே தனக்காக தான், தற்பிரியன். எல்லா இயற்கை மனிதனும் வாழ்வது தனக்காக வாழ்றது. கிருபையில என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கோம். ஒரு கிருபை மனுஷனை சந்திக்கும் போது, என்னுடைய சிருஷ்டிகர்த்தாவை எவ்வளவு மோசமா நான் நடத்திருக்கனே, என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு அவன் நினைக்கும் போது, கிறிஸ்துவுடைய தியாக பலியை அவன் உணரும் போது, அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன மாதிரி பாவத்துல, ஐயோ நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கிறேனேன்னு அவனுடைய சீரழிவு அவன் உணரும் போது என்ன ஏற்படுது தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஏற்படுற ஃபீலிங் வந்து சுய வெறுப்பு. கிருபா ஒரு மனுஷனை சந்திக்கும் போது அவன் எவ்வளவு மோசமா இருக்கான், எந்த அளவுக்கு அவன் சீரழிந்திருக்கான், துக்கம் வெறுப்பு அவனுக்கு ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் ஃபீலிங் அவனுக்கு வர்றது சுயத்தின் மேல வெறுப்பு, தன்னைத்தான் வெறுக்க ஆரம்பிக்கும். அதான் முதல்ல வர்றது. கடவுளை சந்தித்த எந்த மனுஷங்களையும் எடுத்து பாருங்களேன். யோபு தெரியுங்களா உங்களுக்கு, அவர் கடவுளை பார்த்தாருன்னு வருது. அவர் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? உன்னை பத்தி நான் கேள்விதான் பட்டிருந்தேன், இப்போ பார்க்கும்போது என்ன நான் வெறுக்கிறேன். பெரிய நீதிமான், கடவுளுக்காக தான் வாழ்ந்தார், கடவுளே சொன்னார் நீ நீதிமான் தான். ஆனா கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்புதாக நிற்கும் போது என்ன நான் வெறுக்கிற, அருவெறுக்கிற, அருவெறுத்து மனம் திரும்புறேன். அதான் அவர் சொன்னார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த மீன் பிடிக்கிற அற்புதம், மீன் ஒன்னு கூட வராதுன்ட்டாரு. ஆனா இயேசு போய் பெருலாம் மீன் பிடிச்ச உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட கூட நிக்காத, ஐயோ அசிங்கம் பிடிச்ச மனு, என் மேலேயே எனக்கு வெறுப்பு எடுக்குது, என்னை விட்டு அகன்று போன பாவியான மனுஷன். சுய வெறுப்பு கிருபாதான் செய்யும், சுய வெறுப்பு. இன்னொன்னு கூட ஐசாயாவை எடுத்துக்கலாம், அவர் கூட அதான் பண்ணாரு. பவுல எடுத்துக்கலாம், எல்லா பாவிகளோட மோசமான பாவி நான் தான். புரியுதுங்களா? கிருப ஒரு மனுஷனுக்குள்ள முதல்ல செய்யக்கூடியது சுய வெறுப்பு. இது ஒண்ணுதாங்க, இது இதுதான் மனம் திரும்புதல கொடுக்கக்கூடிய ஒரு காரியமே. ஒரு மனுஷனை தன்னை வெறுத்து கடவுள் பக்கம் திரும்ப செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது சுய வெறுப்பு தான். அதனாலதான் ஏசு கிறிஸ்து எந்த சுவிசேஷம், நாலு சுவிசேஷத்துல எங்கேயாவது எடுத்து பாருங்களேன், என் பின்னாடி ஒருத்தன் வர நினைக்கிறீங்களா, முதல்ல அவர் போடுற ஒரு ரூல் என்ன தெரியுமா? படிப்போம் நம்ம மார்க் 8:34. எந்த இது ஒரு வசனம் இல்ல, நீங்க எத்தனை வசனங்கள் சுவிசேஷத்துல எக்கச்சக்கமா இருக்கு, நான் வந்தா லிஸ்ட் கூட கொடுக்கலாம். மார்க் 8:34. திரளான ஜனங்களை கூப்பிட்டு சொல்றாரு நீ கிறிஸ்தவன் நீ நினைக்கிறியா கிறிஸ்தவன் ஆகணும் நீ விரும்புறியா இயேசுவை பின்பற்றோன்னு நினைக்கிறியா? முதல்ல என்ன இருக்கணும் தெரியுமா? தன்னைத்தான் வெறுத்து. அது இல்லாதவன் இயேசு பின்னாடி வர முடியாது. அது இல்லாதவன் தன்னை சொல்லிக்கலாம் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவன் இல்ல. தன்னைத்தான் வெறுத்து, அந்த வெறுப்பு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. நீங்க பாருங்களேன், ஒரு வெறுப்பு. ஏன் பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக எப்படி நான் இருக்கிறேன், அவனுடைய பாவத்தை குறித்து, அவனுடைய சீரழிவு, தான் ஒண்ணுமே இல்லைன்ற பாரம் வந்து அவனை போட்டு நசுக்கிடுது. அவனை குறித்து வெறுப்பு, பெரிய வெறுப்பு. தன்னைத்தான் வெறுத்து நான் எப்படி இருக்கிறேனே. அதாங்க முதல் அழைப்பு சீசனி கிறிஸ்தவம் ஆகணும்னு அவர் கொடுக்கிற முதல் அழைப்பு என்னன்னா, இன்னும் சொல்ல போனா இது மனம் திரும்ப, நீ மனம் திரும்புறது இதான். மனம் திரும்புதலுக்கு இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா உன்னை நீ வெறுக்கணும், அதான் மனம் திரும்புதல். புரியுதுங்களா? அவர் இன்னொரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்புதலை பத்தி தான் அவர் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒருவன் என் சீஷன் பின்னாடி வரணும்னு விரும்பினா அவன் மனம் திரும்பி வரணும்ன்றது இன்னொரு வார்த்தையில என்னன்னா தன்னைத்தான் வெறுத்து வரணும். இட்ஸ் ஜஸ்ட் கால் ஃபார் ரிப்பென்டன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் காலிங் அஸ் டு ரிப்பென்ட். தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறோம். அவனுடைய சீரழிவை உணர்ந்து, அவன் எவ்வளவு அழுக்கு கந்தையா இருக்கிறான், எவ்வளவு மோசமா இருக்கிறான்றத உணர்ந்து அவன் வரணும். அதுதான் அவர் அங்க சொல்றாரு. எப்போ சுவிசேஷம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், எப்போ உனக்குள்ள சுவிசேஷம் வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா உன்னை நீ வெறுக்கும் போதுதான். சுய வெறுப்பின் ஒரு கனிதான் மனம் திரும்புதல். நீ வெறுக்கிற மனுஷன் அவன் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறான். அவன் ஒண்ணுமே இல்ல, அவன் எவ்வளவு பெரிய பாவி, தலையிலிருந்து கால் வரைக்கும் சீரழிந்திருக்கிறானே, அவனுடைய பாவத்தின் ஆழத்தை உணர்ந்த ஒரு மனுஷன் அவன் தன்னைத்தான் வெறுக்கிறான். எந்த அளவுக்கு வெறுக்கணும், எந்த அளவுக்கு வெறுக்கணும், நீ உன்னை சாவடிக்கிற அளவுக்கு வெறுக்கும். திஸ் இஸ் த காஸ்பல், இதுதான் காஸ்பல் அழைப்பு. ஒருத்தன் ஏசு, ஒருத்தன் கிறிஸ்டியன் ஆகணும்னு நினைக்கிறியா, ஒருத்தர் ஏசு பின்னாடி வரணும்னு நினைக்கிறியா, முதல்ல நீ என்ன செய்யணும், உன்னை நீ வெறுக்கணும். வெறுத்து எந்த அளவுக்கு ஆண்டவரை வெறுக்கணும்னா உன்னை நீ சாவடிக்கிற. சில பேர் தங்களை தாங்களே வெறுக்கும் போது என்ன ஆகும், தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஆனா இது ஆவிக்குரிய வெறுப்பு, ஆவியில் எளிமை உள்ள ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு என்ன செய்யணும் தெரியுமா, என்ன எனக்கு பிடிக்கல, இன்னுமே என் கூட நான் சேர மாட்டேன், என்ன எனக்கு பார்த்த அருவெறுப்பா இருக்கு, என்னில கலை வரைக்கும் காலில இருந்து ஒரு நல்லதும் தெரிய மாட்டேன், வெறும் பாவம், வெறும் சுயநலம், எனக்கு என்ன பார்த்தாவே இஷ்டம் இல்லை, எந்த அளவுக்கு என்ன இஷ்டம் இல்லைன்னா சாவணும் அப்படின்னு தன்னை வெறுக்கிறார். அவன் வெறுத்ததான் சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவை எடுத்துக்கொண்டுனா என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் மனைவி எனக்கு சிலுவை, இது வேலை எனக்கு சிலுவை, என் பாஸ் எனக்கு சிலுவை, அது இல்ல சிலுவை, நீ தான் உனக்கு சிலு, உன்னை நீ சிலுவை எடுத்துட்டு போறதுன்னா அந்த காலத்துல என்னங்க, உன்னை சாவடிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு போற, உன்னை நீ அழிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு போற, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கணும். என்ன வெறுக்கிற, எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னா நான் சிலுவை எடுத்துக்கிறேன்யா, என்ன அதுல போட்டு நான் சாவடிக்க போறேன், என்ன அதுல நான் போட்டு சாவடிக்க போறேன், என்னை அந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேன், தன்னைத்தான் வெறுத்து என் கூட நான் சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையா, என் லைஃப் என்னமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய இயலாமனா தெரியுதுங்களா, கடவுளுக்காக மகிமைக்காக ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கிறேன், மனம் திரும்ப கூட முடியாது, என்னுடைய இயலாமைய பார்த்தா எனக்கு அருவறுப்பா இருக்குது, என்னுடைய சீரழிவை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னுடைய சுயநலம், ஐயோ ஐ எம் டயர்ட், என்னுடைய அவனுடைய தோல்வியினால, அவனுடைய வெறுமையினால, அவனுடைய சுயநலத்தினால மூழ்கி போனவன் தோல்வி, ஐயோ கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லையேன்னு உணர்றவன், ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன். டெஸ்பரேட் கண்டிஷன் என்ன சொல்றது, ஒரு வழியே தெரியாத ஒரு நிலையில இருக்கிற ஒரு நிலை, அதாங்க மனம் திரும்புதல், அதான் கொடுக்க முடியும், எனக்கு வழியே தெரியலையே, எவ்வளவு மோசமா இருக்கிறேன்னு, கொஞ்சம் கூட என்ன நல்லதே இல்லையேன்னு, ஒரு ஒரு குழியில, ஒரு அந்த காலத்துலலாம் ஒரு சேர் மாதிரி ஒரு குழி இருக்கும், நீங்க பாத்திருக்கீங்களா, அதுல போய் விழுந்தானா வரவே முடியாது, உள்ள அப்படியே இழுத்துட்டு போயிடும், அது பேர் என்ன, புதைக்குழி. அந்த மாதிரி ஒரு குழியில ஒருத்தன் உள்ள போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் எப்படி துடிப்பான், துடிக்கும் போது ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எப்படி கதறுவான். யாராவது அவனை காப்பாத்து வரும்போது நீ மேல வந்தா நீ ஐஸ்கிரீம் குடுப்பியா அப்படின்னு நான் கேட்பான், இல்ல நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் சபைக்கு வருவேன் அப்படின்னா சொல்லுவான், இல்ல அவன் எந்த கண்டிஷனும் போட மாட்டான், ஐயோ என்ன காப்பாத்துனா போதும் நிலைக்கு வரும்போதுதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது, ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புதல் வர்றது. எந்த கண்டிஷனும் போட மாட்டான், நான் என்ன சொன்னாலும் செய்யறேன், நான் என்னை நானே வெறுக்கிறேன், என்னை காப்பாத்துங்க, அந்த குழியில முழுகிட்டு இருக்கிறவன் கதற மாதிரி அந்த ஆயக்காரன் கதறனா பாருங்க, அப்பதான் ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு, மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுது. இது நம்ம ஊர்ல கொஞ்சம் கூட சொல்லி தருதல், நான் என்னையே பார்க்கும் போது எந்த அளவுக்கு என்னுடைய சீரழிவின் ஆழத்தை, என்னுடைய பாவத்தின் ஆழத்தை நான் உணர்றேனா, எந்த அளவுக்கு நான் உணர்றனோ அந்த அளவுக்கு கிறிஸ்து அவ்வளோ பெரிய விலை உயர்ந்த பொக்கிஷமாக எனக்கு தெரிவார். புரியுதுங்களா, உள்ளது உரியதை கொடுத்து ஒருத்தன் பொக்கிஷத்தை அந்த பொண்ணு அந்த பேர்ல் பொண்ணு பொண்ணா பேர்ல் ஆஃப் கிரேட் பிரைஸ் விலையுறத முத்து முத்து அந்த விலை உயர்ந்த முத்துக்கு தன் உள்ளது உரியதெல்லாம் கொடுத்து வாங்கறதுக்கு அவன் போனானே, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கேன், எந்த அளவுக்கு பாவத்தில் இருக்கிறேன்னு அவன் பார்க்கும்போது கிறிஸ்து விலை உயர்ந்த முத்து மாதிரி தெரிகிறார், மகிமையா தெரிகிறார். உள்ளத உரியதெல்லாம் கொடுத்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன், ஏன்னா அவர் கொடுக்கிற ரட்சிப்பு அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் அவ்வளோ ப்ரெஷியஸ்னு உணர்றவன் அவன் தான் மனம் திரும்புறவன். தன்னைத்தானே வெறுத்து, ஏன்னா அவர் கொடுக்கிற ரட்சிப்பு அவ்வளவு மகிமையானது, அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி அவர் கொடுக்கிற வாழ்க்கைக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற எல்லா காரியமும் சாணி அருவறுக்கத்தக்க காரியம். பவுல் அது சொல்லல, கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் நீங்க அது இதெல்லாம் சொல்லிக்கிறீங்களே, நான் பெஞ்சமின் பரிசெயர்ல பரிசெயன் பெரிய அது அதெல்லாம் என்னவா சொன்னாரு, அதெல்லாம் குப்பை அதெல்லாம் சாணி. ஏன்னா அவனுக்கு அப்படிதான் தெரியும், அவனுடைய சீரழிவை உணர்றவன் கிறிஸ்து எவ்வளவு பெரிய பொக்கிஷம், அவர் கொடுக்கிற ரட்சிப்பு அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன், அதுக்காகத்தான் என்னன்னா செய்யறதுக்கு ரெடியா இருப்பான். தன்னைத்தானே வெறுத்து சிலுவையில எடுத்துட்டு என்னன்னாத்துக்கும் ரெடியா இருப்பான். அந்த குழியில உளுந்தவன் அதுல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு சொத்துக்கத்தெல்லாம் கூட விட்டுக்குதாரு, உள்ளத உரியத விக்கிறதுக்கு கூட ரெடியா இருப்பான். அதுதான் மனம் திரும்புதல். அப்படி வரவன் தான் வர முடியும், என் பின்னாடி வரவன் அப்படிதான் வரணும். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடுவான். ஆவியில் எளிமையா எந்த கண்டிஷனும் போடாம பிச்சைக்கார மாதிரி வருகிறவன் அப்படித்தான் நீ வரணும், அப்படிதான் நீ வரணும். என்ன குறித்தே நான் வெக்கப்படுறேன், என்ன குறித்தே நான் என்ன வெறுக்கிற அருவறுக்கிறேன், எந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறேன், என்ன சிலுவையில் அறையிற வரைக்கும், சிலுவையில் அறைந்து நான் கிறிஸ்துவ பின்பற்றேன். அவர் என்ன நம்மளை வெறுத்தோம்னா நம்ம வித்தியாசமான மக்களா இருக்கணும்னு விரும்ப மாட்டோம். என்ன நான் வெறுக்கிறேன், ஆவிக்குரிய விதத்துல என்ன வெறுக்கிறேன் போது ஐ வாண்ட் பி அ டிஃபரெண்ட் பர்சன், என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்னு இஷ்டம் இல்லை, ஐ வாண்ட் பி அ டிஃபரெண்ட் பர்சன். அதனால கிறிஸ்துவ பின்பற்றி போகிறான், அவன் பின்பற்றி போகிறான். எந்த அளவுக்கு நான் என்ன வெறுக்கிறேன்னா, என்னை நானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை நான் சாவடிச்சுக்கிட்டு நான் என்னமே எனக்கு இஷ்டம் இல்லை, என் சுயநலம் எனக்கு என்னமே பிடிக்கல, என்னில் இருக்கிறதெல்லாம் வெறும் பாவம் தான் சொல்லி கிறிஸ்துவ பின்பற்றி போறேன். ஏன்னா என்ன வித்தியாசமான மனுஷன் மாற்றக்கூடியது அவரு தான், அவர் மாதிரி தான் நான் ஆகணும்னு அவர் பின்பற்றி போறேன். அந்த கிறிஸ்துவ பின்பற்றி போறதுக்கு தடையா வருகிறது எங்க அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் அவங்களையும் நான் வெறுப்பேன். அவன் தான் கிறிஸ்துவ பின்னாடி வர முடியும். தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் வெறுக்காவிட்டால் பின்னாடி வர முடியாது. சொல்லலையா அவரு, ஏன்னா அவன் அப்படி கிறிஸ்துவ அப்படி பாக்குறவன், தன்னை அவ்வளவு வெறுக்கிறவன். கிறிஸ்து கொடுக்கறத விட வேற முக்கியமான வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை அவனுக்கு, எல்லாத்தையும் விட்டு வருகிறவன், தன்னை உள்ளது உரியதை விட்டு வருகிறவன். அதான் மனம் திரும்புதல். அது ஏற்படாதவர்களுக்கு சுவிசேஷம் வேலை செய்யாது, சுவிசேஷம் வேலை செய்யாது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அவ்வளோ டிஸ்பரேட்டா இருக்கிறான், அவ்வளோ டிஸ்பரேட்டா இருக்கிறான். ஒருவேளை நீங்க கேட்கலாம், கிழிஞ்சது போ, இது இவ்வளோ கஷ்டம்னா இது யாருனால முடியும். சில பேர் அந்த சீசருங்க அப்பொழுது அவன் அதை கேட்ட பொழுது துக்கமடைந்து பின்வாங்கி போயிட்டான், அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு வருது. அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்களேன், 35வது வசனம் படிங்க. ஓஹோ, நான் வரமாட்டேன், ஏன்னா இப்படியாலாம் வர முடியாதுப்பா, ஏன்னா நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு படிப்பு இருக்கிறது, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, என்ன பார்த்தாவே கண்ணாடியில் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதே, என்ன பார்த்தா நீங்க என்ன வெறுக்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தன் ஜீவனை நேசிக்கிறவன் தன் ஜீவனை ரொம்ப கொஞ்சி கொலாவி தன் ஜீவனை ரொம்ப தன்னையே ரொம்ப மிச்சித்து கொண்டு இருக்கிறவன் அதை இழந்து போவான். ஏன் இழந்து போவான், அவன் வாழ்க்கையில அவன் என்னத்தை தேடுறானோ அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா அதுக்காக அவன் சிருஷ்டி பண்ணப்படவே இல்லை. புரியுதுங்களா அவங்களுக்கு, நம்ம ஜீவனை நம்ம தேடுறதுக்காக நம்மளை சிருஷ்டி பண்ணல கடவுள், அவருக்காக வாழும்படி சிருஷ்டி பண்ணதுனால அவன் வாழ்க்கையில திருப்தியே அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சிக்ஸ் சிக்ஸ் தோல்வி தோல்வி தோல்வியாக தான் செத்தது மாத்திரம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில திருப்தி இல்லாம மாத்திரம் சாக மாட்டான், பயங்கர கடவுளுடைய குப்பை தொட்டியில போய் விழுந்திருப்பான், அவருடைய நரகத்துல போய் விழுந்திருப்பான். சிருஷ்டியா தன்னுடைய இடத்தை எடுக்க மறுக்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு இடம் நரகம் தானே. கடவுளுடைய குப்பத்தொட்டியாதான், யூஸ்லெஸ் எல்லாம் அங்கதான் தூக்கி போடுவார், அந்த இடத்துக்கு தான் போவான். ஓ நான் இதெல்லாம் வர முடியாது, சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னையே வெறுத்து ஆதாம் கிட்ட இருந்து எனக்கு வந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, எனக்காகவே வாழணும்னு வந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை வெறுத்து அவன் வரலன்னா என்ன ஆகும், அவன் அதை இழந்து போவான், யூஸ்லெஸ்ஸா போவான். திருப்தி அவன் என்ன தேடுறான், அவன் வாழ்க்கையில கிடைக்காது, நரகத்துக்கு தான் போவான், நரகத்துக்கு தான் அவன் போயிடுவான். அதான் அவர் சொல்றாரு, நரகத்துல போய் அவன் வாழ்க்கை ஒரு தேவையில்லாத வாழ்க்கையா தான் இருக்கும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஜீவனை ரட்சிக்க உன்னால விரும்பினேன்னா உன் லைஃப் எவ்வளவு நல்லா இருக்குது. ஐ காண்ட் ஏட் மை செல்ஃப், என்னெல்லாம் இருக்க முடியாது, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு இது இருக்குன்றவன் அதை இழந்துதான் போவான். வாலிபர் நீங்க அதான் கத்துக்கணும், இஃப் யூ லவ் யுவர் லைஃப் யூ லூஸ் இட், யூ லூஸ் இட். ஆனால் என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். என் நிமித்தமோ அப்புறம் த காஸ்பிள் சுவிசேஷத்தின் நிமித்தமோ தன் ஜீவனை இழக்கிறவன். ஒரு கிறிஸ்தவன் வந்து ஒரு சுயநலம் இல்லாதவன் இல்ல, ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா, ஒரு கிறிஸ்து நலம் உள்ளவன். சுய நலம் இல்ல, ஒரு புது வார்த்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, கிறிஸ்து நலம் கொண்டவன். அவனுடைய விருப்பம் எல்லாம் எல்லாருக்கும் ஊருக்கு வாரி சோசியல் சர்வீஸ் செய்யறவனுக்கும் ஊருக்கெல்லாம் நல்லது செய்யறவனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுங்களா, சோசியல் சர்வீஸ் செய்யறவன் வந்து மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் அது நடக்கணும்னு செய்வான். இவன் ஒரு கிறிஸ்தவன் வந்து எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் செய்வான். அவன் சோசியல் சர்வீஸ் செய்தாலும் அதன் மூலமா கிறிஸ்துவை கொண்டு வர முடியுமா, சுவிசேஷத்தை கொண்டு வர முடியுமா தான் பார்ப்பான். சோசியல் சர்வீஸ் என்ன தெரியுங்களா, அது வந்து என்ன சொல்ற மாதிரினா, நரகம் இருக்குதோ பரலோகம் இருக்குதோ அதை பத்தி யாருக்கு அக்கறை இருக்குது, இங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, இங்க மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடு, அவங்களுக்கு தண்ணியா கொடு, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு செய்யறதுதான் சோசியல் சர்வீஸ். புரியுதுங்களா, ஏன் தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லா வியாதிகளை குணப்படுத்திட்டு போயிருக்க முடியாது. அவரே நமக்கு முக்கியமான தேவை என்னன்னு, நம்ம பாவத்திலிருந்து விடுதலைன்னு அவர் தன் உயிரே கொடுத்து அந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்துலயும் போய் அறிவிங்க, அதுதான் தேவை இந்த உலகத்துக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அது இப்ப முக்கியம் இல்ல, சோசியல் சர்வீஸ் முக்கியம்ன்றது வந்து அது சரியில்லை. புரியுதுங்களா, மிகப்பெரிய முக்கியம். கிறிஸ்தவன் வந்து சுயநலமா ஊருக்கு வாரிக்கு வழங்கி கொடுக்கறவன் இல்ல, கிறிஸ்துக்காக ரொம்ப சுயநலமா இருக்கிறவன். அவன் எதை செஞ்சாலும் அவனுடைய எண்ணம் எங்க இருக்கும், கிறிஸ்து அவருடைய சுவிசேஷம். யாருக்காவது நல்லது செய்யறானாலும் எப்படியாவது கொண்டு வர முடியுமா, கிறிஸ்து கிட்ட இருந்தா பார்ப்பான். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற வித்தியாசம், சுயநலம் இல்லாதவன்ல கிறிஸ்து நலம் உள்ளவன். ஒரு புது வார்த்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வார்த்தை கண்டுபிடிச்சு. கிறிஸ்து நலம் உள்ளவன், ரொம்ப கிறிஸ்து நலம் உள்ளவன். எதை எடுத்தாலும் கிறிஸ்து காஸ்பல், இந்த காஸ்பலுக்காக, இயேசுடைய சுவிசேஷத்துக்காகத்தான் அவன் எல்லாத்தையும் செய்வான். அதுக்காக தன் ஜீவனை இழக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான், அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அதைத்தான் நம்ம அதை பார்க்கணும். சரி, இந்த உலகத்துல கடவுளுக்கு மகிமை கொடுக்க, இந்த சோசியல் சர்வீஸ் எல்லாம் நமக்கு சுய திருப்தியை கொடுக்கும், நமக்கு நல்ல பேரை கொடுக்கும் தெரியுங்களா. நிறைய பேரு நிறைய சபைங்க சுவிசேஷ வேலையை விட்டு சோசியல் சர்வீஸ்க்கு போயிட்டாங்க தெரியுங்களா, அவங்க வெறும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே சோசியல் சர்வீஸ் தான். ஏன் தெரியுங்களா, மக்களுக்கு மத்தியில நல்ல பேரை கொடுக்கும், நமக்கு சுய திருப்தியை கொடுக்கும். கடவுளுக்கு மகிமை கொடுக்கக்கூடியது சுவிசேஷம் மட்டுமே. புரியுதுங்களா, சுவிசேஷம் தான் கடவுளுக்கு மகிமை கொடுக்கும். ஆனா இதெல்லாம் மனுஷ காரியங்களை சிந்தித்து போகிற காரியங்கள். சுவிசேஷம் நம்ம எதை செய்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், காஸ்பல் கிறிஸ்து அதான் இருக்கணும். எந்த நல்லது செய்தாலும், செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, அதனோட நோக்கமா என்ன இருக்கணும், எங்களை எப்படியாவது கிறிஸ்து கிட்ட கொண்டு வர முடியுமா, எங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்ல முடியுமா. அதான் சரி, அதை பார்க்கும்போது ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோ, எனக்கு நிறைய சொத்து இருக்குங்க, அந்த ஐஸ்வர்யவான் மாதிரி நிறைய சொத்து இருக்குது. கிறிஸ்து இப்படிதான் ஒருத்தர் நமக்கு என்ன கேள்வி வரமோ அதுக்கு பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனத்துல எனக்கு நிறைய சொத்து இருக்குது, எவ்வளோ பதவிகள் இருக்கு, எவ்வளோ எஜுகேஷன் இருக்கு, புகழ் இருக்கு, ஊரெல்லாம் என்ன புகழ்றாங்களே, நான் போய் என்ன எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னா 36 சொல்றார் பாருங்க. ஓஹோ நீ அப்படி சொல்றியாப்பா, இப்படி வச்சுக்குவோம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும், ஏன்பா அது இருக்குது இது இருக்குதுன்றியே ஒன்னு சொல்ற. இந்த உலகமே உனக்கு சொந்தம்னு வச்சுக்க. இந்த உலகத்துக்கே அதிபதி யாரு? நீ தான் வச்சுக்க. அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன் ஆத்மா நரகத்துக்கு போச்சுன்னா என்னையா லாபம்? அதான் அவர் கேட்கறது. யோசிச்சு பாரு கொஞ்சம். உன்னை நீ வெறுக்க மாட்டேன்றியே, ஏன்னா நீ உனக்கு அது இருக்குது இது இருக்கு, இந்த உலகமே உனக்கு இருக்கட்டும், அதையே நீ வெறுக்காம இருந்தீன்னா, உன்னை நீ வெறுக்காம இருந்தா உன் நரகத்துக்கு போச்சுன்னா உன் ஆத்மா உனக்கு என்ன லாபம்? அதனாலதான் 38 படிப்போம், படிங்க நீங்க.
என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் வலிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார்.
ஒரு சுயநலமான ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு எந்த ஊழியத்தையும் செய்யவே முடியாது. நம்மளுடைய சுயநலம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நம்மளை விடவே விடாது. அதனாலதான் இந்த விபச்சாரமும் பாவம் நிறைந்த சந்ததியில என்னுடைய வார்த்தைகளை குறித்து வெக்கப்படுகிறவன், ஏன் தன்னைத்தான் வெறுக்காதவன் வெக்கத்தான் போடுவான். இயேசு வார்த்தைகளை குறித்து வெக்கத்தான் போடுவான். இயேசுவை பத்தி சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு வெக்கம்தான் இருக்கும் இல்லைங்களா. அவன் எந்த ஊழியமும் செய்ய முடியாது. எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் சுயத்தை கொள்றானோ அந்த அளவுக்கு கடவுள் அவனை பயன்படுத்துவார். புரியுதுங்களா? சரி, ஒருத்தர் ஒரு ஒரு சார்ல்ஸ் ஹார்ட் என்ற ஒரு பெரிய பக்திமான் அவர் சொன்னதை சொல்ற. அவர் ஒருவேளை இன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா அவர் கல்லெறிஞ்சே கொன்னு இருப்பாங்க. ஆனா இதைத்தான் அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட மாற்றம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்றதுக்கு ஒரு மிக அவசியமான ஒரு அடையாளம் என்னன்னா, தன்னுடைய கவனம் தன்னுடைய வாழ்க்கை நோக்கம் வந்து சுயத்திலிருந்து கடவுள் பக்கம் திரும்பி இருக்குன்னு. அது முக்கியமான அடையாளம். தனக்காக வாழுகிறவன் எவனுமே கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவை அவருடைய நித்திய ஜீவனை தன்னுடைய சுயநல வாழ்க்கை நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிற ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் அல்ல. தனக்காக வாழாமல் கிறிஸ்துக்காக வாழுகிறவனே கிறிஸ்தவன். இத ரொம்ப முக்கியமா கவனிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட எவர்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரோ, அவருடைய மரணத்தின் பலன்கள் எவர் மேல பலிக்குதோ, அவருடைய தியாகமற்ற தங்களுடைய சார்பில் அவருடைய தியாகமற்ற மரணத்தின் வல்லமை எவர் மேல வேலை செய்யதோ, அந்த மனிதர்கள் இனி தனக்காக வாழாமல் கிறிஸ்துக்காக வாழுகிற ஆரம்பிக்கிற மனிதர்கள் தான். அவர் சிலுவையில பெற்ற நன்மைகள் யார் மேல பலிக்குதோ அந்த மனுஷருங்க இப்படித்தான் ஆவாங்கன்றார். தங்களுக்காக வாழாமல் கிறிஸ்துக்காக வாழுகிற பரிசுத்தாவி நம்மளுக்கு கிறிஸ்துவடைய மரணத்தை குறித்து சரியான அறிவு கொடுத்திருந்தா, அது நம்மளை பாவத்திலிருந்து ரட்சிப்பது மாத்திரம் இல்லாம இந்த பயங்கரமான சுயநல அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மளை ரட்சிக்கிறது. நாம் இனிமேல் நமக்காக வாழாமல் கிறிஸ்துக்காக வாழுகிற மக்களாய் மாறிவிடுகிறோம். அதனாலதான் இந்த ரெண்டு வசனங்கள் நீ காலில் படித்தோம். இந்த ரெண்டு வசனங்களை வேகமா பார்த்து முடிப்போம். அது என்ன சொல்லுதுன்னு ரோமர் 14 பாருங்களேன். இந்த மாதிரி சீஷருங்க ஆனவங்க தான் முதல் நூற்றாண்டு சபைகள். இந்த மாதிரி சீஷருங்க என் பின்னே ஒருவன் வர இப்படித்தான் சொன்னார். அவரு சொல்லிட்டு இப்படித்தான் வந்தாங்க. வந்தவங்க சபையில எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? அவங்கள பார்த்து தான் ரெண்டு வசனம். இந்த மாதிரி நிறைய வசனங்க இருக்கு. அவங்கள பார்த்தா பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 14:7 படிங்க. ஒருவனும் சபையில இருக்கிற ஒருவனும் எப்படி சொல்லிட்டாரு பாருங்களேன். ஏன்னா இயேசுடைய இந்த தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு சேர்ந்தவங்க அவங்கலாம். அப்படி சேர்ந்த ஒரு சபையில ஒருவனும் தனக்காக வாழ்றவன் அல்ல, ஒருத்தனும் இல்லாங்க. அப்புறம் கவனிங்க, கிறிஸ்துடைய மரணத்தின் நோக்கமே என்னன்னா, கிறிஸ்து மரித்து உயிர்த்து பிழைத்திருக்கிறது எதுக்குன்னா, தங்களுக்காக வாழாம அவருக்காக வாழுகிற ஒரு மக்களுக்கு அவர் ஆண்டவராய் இருக்கும்படிக்குத்தான் அதை செஞ்சார். கவனிக்கிறீங்களா? அந்த வசனம் தான் சொல்லுது. கிறிஸ்து எதுக்காக மரித்து பிழைத்து வாழ்ந்தோம் இருக்கிறார் இப்ப பரலோகத்துல, தங்களுக்காக வாழாமல் அவருக்காக வாழுகிற மக்கள் மேல ஆண்டவராய் இருக்கும்படிக்கே அதை செய்தார். ரெண்டு கொரிந்தியர் படிப்போம். ரெண்டு கொரிந்தியர் 5.
கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருங்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறைத்திருக்க எல்லோரும் மறைத்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம்.
எதுக்காக மறித்தாரு? இனி தங்களுக்காக பிழைக்கிறவர்கள் தங்களுக்காக பிழைக்காமல் அவருக்கு அவங்களுக்காக மறித்தவர்களுக்கு பிழைக்கும்படிக்குத்தான் அவர் மறித்தாரு. கிறிஸ்துவுடைய மரணத்தின் நோக்கத்தையே கொலைக்கிறவன், அர்த்தம் இல்லாத செய்கிறவன் தான் ஒரு சுயநலமான கிறிஸ்தவன், தனக்காக பிழைக்கிற கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன்னா தனக்காக பிழைக்கிறவன் அல்ல. அதான் பைபிள்ல உங்களுக்கு வசனங்களை எடுத்து நான் காமிச்சேன். அவர் கொடுக்கிற முதல் அழைப்பே அதுதான். அப்படிப்பட்டவன் தான் வர முடியும், அப்படிப்பட்டவன் தான் சபையில இருக்க முடியும். கிறிஸ்துவுடைய மரணத்தின் வல்லம பரிசுத்தாவினால ஒரு மனுஷனுக்கு அது பழிக்கும் போது அவன் இப்படிப்பட்டவனா ஆய்விடுகிறான். தன்னால் தன்னுடைய மரணத்தினால உயிர் பெற்ற மக்கள் இனிமேல் அவங்க அவர்களுக்காக வாழாமல் அவருக்காக வாழ போறாங்க. அதனால என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. இன்னுமே நம்ம கிறிஸ்துக்காக வாழும்போது சிருஷ்டிப்புல நம்மள கடவுள் சில தேவைகளோடு பண்ணார், அதெல்லாம் நமக்கு இல்லாம போயிருதா? எனக்கு பசியோடு பண்ணார், இனிமே அவனுக்கு கபாப்னா பிடிக்கவே பிடிக்காதா? நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு கபாபே பிடிக்காது அப்படின்னா சொல்ல போறான் இல்ல? அந்த தேவைகள்லாம் அப்படித்தான் இருக்கும். எந்த தேவைகளும் மாற போறது இல்ல, புரியுதுங்களா? அந்த தேவைகள் சொல்ல போனா என்ன ஆகுதுன்னா, அந்த தேவைகளும் அந்த ஆசைகளும் ரட்சிக்கப்படுறதுனால ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள ரட்சிப்பின் வல்லமை கொண்டு வருது. உங்களுக்கு தெரியுங்களா, என்னுடைய தேவைகள் என்னுடைய திறமைகள் எல்லாம் ஒரு புது வல்லமைக்குள்ள கொண்டு வருது ரட்சிப்பு. என்ன உதாரணத்துக்கு சிந்திக்கிற இதே யோசிப்போம். நான் ரட்சிப்படையறதுக்கு முன்னாடி மண்டையில களிமண் தான் இருந்துச்சு எனக்கு, சொல்லணும். யோசிக்கவே மாட்டோம், படிக்கிற ஆசையா இருக்காது. ஏதாவது பார்த்தோம்னா படங்க தான் பாத்துக்கிட்டு இருப்போம், இந்த படம் இந்த படம், படம் பார்த்துட்டு புக்கை முடிச்சிட வேண்டியது. படிக்க ஆசையே இருக்காது, தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஜோக்ஸ் தான் படிப்போம், படிச்சு தெரிஞ்சுக்கணும். மூளை இருக்கிறதே தெரியாது. மூளை இருக்கிறதே தெரிஞ்சது ரட்சிக்கப்பட்ட பிறகுதான். அந்த வல்லமை அந்த திறமைகள் எல்லாம் புது பவர் வருது ரட்சிப்புக்கு அப்புறம் தான், புரியுதுங்களா? அதே மாதிரி சாப்பாட்டுலயும் ஒரு கண்ட்ரோல் வருது. ஒரு பெருந்தீனியா அவன் இருக்காம அவன் சாப்பிடக்கூடிய காரியங்கள் தன்னுடைய உடம்பு கடவுள் மகிமைக்காகத்தான் பயன்படுத்திக்கணும்னு அவன் உடம்ப கண்ட்ரோல் அவன் வச்சுக்குவான். அதான் ரட்சிப்பு தான் செய்ய முடியும். அதை தனக்காக வாழ்கிறனால அப்படி செய்ய முடியாது. அந்த திருப்தி எந்த அளவுக்கு இருக்குதோ, இல்ல நான் சாப்பிடுறது எதுக்காக, என் கடவுளுக்காக நான் சாப்பிடுறது அவருக்காக, அதனால என் உடம்ப நான் எப்படி வச்சுக்கணும், அவருடைய மகிமைக்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நான் சாப்பிடுவேன். அந்த பவர் அவனுக்கு ரட்சிப்புல தான் கிடைக்குதே தவிர அதுக்கு வெளியே கிடைக்கவே முடியாது. அதனால அவனுடைய தேவைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது, எந்த தேவைகளையும் போயிடுறது இல்ல. சரி, நம்ம பயன்பாடுக்கு ஒரு ரெண்டு மூணு காரியங்களை பார்த்துக்கணும், வேகமா முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. மனம் திரும்புதல், இட்ஸ் எ சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அபவுட் மை செல்ஃப். என்னை குறித்த பெரிய வெறுப்பு, என்னை சாவடிக்கிற அளவுக்கு வெறுப்பு, தன்னைத்தானே சிலுவையை தூக்கிக்கிட்டு இன்னுமே இயேசு பின்னாடி போறது, இன்னுமே என்னை சாவடித்து கிறிஸ்துக்காக வாழ்றது, சுவிசேஷத்துக்காக என் வாழ்க்கையை இழக்கிறது தான் கிறிஸ்தவம். அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துடைய மரணத்தின் பலன் எவன் மேல் பலிக்குதோ அவனுக்கு தான் ஆகும். கிறிஸ்துடைய மரணத்தின் நோக்கம் இதான் பைபிள்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ரெண்டு வசனம் அதான் காமிக்குது. நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துடைய மரணத்தின் பலனை அவர் இந்த உலகத்துல பார்த்து ரொம்ப திருப்தியா பரலோகத்தில் இருப்பார். அதான் பைபிள்ல போட்டிருக்கு. தன்னுடைய மரணத்தின் பலனை இந்த உலகத்துல பார்த்து அவர் பரலோகத்துல சந்தோஷமா இருப்பார். நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்முடைய சபையை பார்த்து, ஒரு சபையை பார்த்து அவங்க இயேசுடைய மரணத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா அவங்க அவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சபையா இருந்துச்சுன்னா அதை பார்த்து கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? நம்ம அதான் கேட்கணும். இல்லனா கிறிஸ்து ஒருவேளை பிதாவை பார்த்து பரலோகத்தில், பிதாவே இந்த சபையை பார், என்னுடைய அவருடைய பாடுகளை பார்க்கிறாரு, எவ்வளோ பாடுகள், அந்த பாடுகளை பார்த்துட்டு பிதாவே இந்த சபை மக்களை பார், அவர்கள் தங்களுக்காக வாழாம தங்களுடைய மாம்சத்தை போட்டு மெரிச்சு தங்களுடைய சுயநலத்துக்காக வாழாம பயங்கரமான தீமையான உலகத்துக்கு மத்தியிலையும் எஞ்சி இருக்கிற பாவத்துக்கு மத்தியிலையும் தங்களுக்காக வாழாம எனக்காக வாழுகிற என்னுடைய மனவாட்டிய பாரும் பிதாவே. அந்த அந்த வாழ்க்கைக்கு தன்னுடைய தகப்பன் தாய் மனைவி பிள்ளை வந்தாலும் அந்த பிள்ளைகளை வெறுத்து அவங்க வாழுகிற ஒரு மக்களை பாரும். அதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? இல்லனா பிதாவே நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்தேன், சில பேர் ரட்சிப்பேன் உடன்படிக்கை செய்தேன், நான் ஒரு சில மக்களுக்காக மரித்தேன், என் மரித்தருடைய நோக்கம் என்ன, அவங்க அவங்களுக்காக வாழாம எனக்காக வாழணும் தான் நான் செத்தேன். ஆனா அவங்கள பார் பிதாவே, என்னுடைய மரணத்தினால ரட்சிப்பு அடைந்துட்டேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வாழ்றது அவங்களுக்காக தங்களுக்காக வாழ்கிறார்கள். அதை பார்த்து திருப்தி அடைவாரா? என்ன பார்த்து கிறிஸ்து திருப்தி அடைவாரா? அவருடைய மரணத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் என்ன சொன்னா, என்ன பார்த்து அவருக்காக வாழுகிற ஒரு மனுஷனா? பரிபூர்ணமா இல்லங்க, பரிபூர்ணமா நம்ம இருக்க முடியாது. அடிப்படை என்னுடைய நோக்கமெல்லாம் கடவுளுக்காக வாழணும், எதை செய்தாலும் தேவ மகிமைக்காக செய்யணும்ன்ற ஒரு மனுஷனா நான் இருக்கணும். நம்மள கேட்க வேண்டிய கேள்வியதான், நான் தேவனுக்காக வாழுகிறனா? அடிப்படை நோக்கம் அப்படி இல்லைன்னா, ஒண்ணு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றது பைபிள் தப்பா இருக்கணும், இல்லைன்னா நம்ம மனம் திரும்பின கிறிஸ்தவர்களே இல்லாம தான் இருக்கணும். நம்ம மனம் திரும்புதல் வந்து நம்ம சுயத்துல இருந்து நம்ம சுயத்துக்காக வாழ்றத விட்டுட்டு கடவுளுக்காக வாழ செய்கிறது தான். கிறிஸ்துவுடைய மரணத்தின் வல்லமை நம்ம வாழ்க்கையில பழித்து இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்தின் பாஷை என்னவா இருக்கும்? ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், எல்லாமே இனிமே வாழ்றது உமக்காகத்தான், என்னால பரிபூர்ணமா வாழ முடியலையே, நான் இன்னும் அதிக அதிகமா என்னை சாவடிச்சுக்கிட்டு உமக்காக வாழுவேன்ற ஒரு பாஷத்தான் நம்ம இதயத்துல இருக்கும். இந்த ரூம்ல ரெண்டே பேர் தான் இருக்கிறோம், ஆண்கள் இருக்கிறோம் பெண்கள் இருக்கிறோம், நடுவுல ஒன்னும் இல்ல. அதே மாதிரி ரெண்டே பேர் தான் இருக்கிறோம், தங்களுக்காக வாழுகிறவர்கள் கிறிஸ்துக்காக வாழுகிறவர்கள். அதுல எந்த கூட்டத்துல நம்ம வரப்போறோம் அதுதான் நம்ம யோசிச்சுக்கணும். சில வாலிப பசங்க நீங்க என்ன யோசிக்கலாம், எனக்கு இவ்வளவு ஆசைகள் இருக்கு, எனக்கு இவ்வளவு எண்ணங்கள் இருக்கு, பிளான்ஸ் இருக்கு, ஆம்பிஷன்ஸ் இருக்கு, நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்க போகணும், இதை பண்ணணும்னு உங்களுக்கு இருந்து யார் என்ன தடுத்தாலும் சரி, யாரு பேச்சும் நான் கேட்க மாட்டேன், நான் சாதிச்சே செய்வேன், செய்யவே செய்வேன் அப்படின்னு நீங்க உங்க எண்ணம் இருந்துச்சுன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க நினைக்கிறவன் உங்க லைஃப் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரா தான் முடியும், ஃபெயிலியரா தான் முடியும். அதை விட்டுட்டு தேவனே எனக்கு எவ்வளவு ஆசைங்களை நீ கொடுத்திருக்கிறீர், எவ்வளவு உள்ளுக்குள்ள விருப்பங்க இருக்குது, அந்த விருப்பங்க, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உம்முடைய பிள்ளையாக நீ தான் என்னை சிருஷ்டி பண்ணிருக்கிறீர், நீ தான் காட் இஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட், என்ன வெறும் ஆணா மாத்திரம் கிரியேட் பண்ணல, பெண்ணா மாத்திரம், எனக்குள்ள இருக்கிற ஆசைகளும் தேவைகளும் அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய அன்பான இருதயம் சிலுவையில பார்க்கும்போது என்னை விட அந்த தேவைகளை திருப்தி செய்யறதுக்கு அவர் தான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். என் தேவைகளை எப்படியாவது திருப்தி செய்யணும்னு அவருக்கு தான் ரொம்ப ஆசைகள் இருக்கு. ஆகவே தேவனே இதெல்லாம் நீ என்ன உண்டாக்குனீரு, உம்முடைய சித்தத்துக்குள்ள உம்முடைய மகிமைக்காக அதுல என் தேவைகளை நிறைவேற்றும் போதுதான் எனக்கு சந்தோஷம் இருக்கும்னு அவருக்காக காத்திருக்கிறது. வாலிப வயசுல நமக்கு இந்த செக்ஸ் ஆசைகள்லாம் ஜாஸ்தி, அந்த செக்ஸ் ஆசைகள்ல அவசரப்படக்கூடாது, ஏன்னா அது ஒரு உண்மையான மனுஷன் என்ன செய்வான், கடவுளுடைய பிள்ளை எப்படி செய்யும், ஆண்டவரே இந்த செக்ஸ் ஆசை எனக்கு இருக்கு, இது நீ கொடுத்த கிஃப்ட், நீ தான் கொடுத்தீர், அதை பத்தி நான் வெக்கப்படுறது கிடையாது, நீ தான் கொடுத்திருக்கிறீரு, ஆனா அந்த ஆசை ரொம்ப சந்தோஷமா நிறைவேறக்கூடியது உம்முடைய சித்தத்துக்குள்ள நிறைவேற்றாதான். அதுக்கு வெளியில போகும்போது அது பயங்கரமா என்ன அழிச்சிடும். உம்முடைய சித்தத்துக்குள்ள நீ எப்படி ஆதாமுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்தீரோ, ஒரு பெண்ணை கொண்டு வந்தீரோ, அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் எனக்கு சரியான பெண்ணை நீ கொடுக்கற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அவசரப்பட மாட்டேன், இந்த விஷயத்துல நான் அவசரப்பட மாட்டேன்னு வாழ்றதா தேவனுக்கு மகிமையா வாழ்றது. புரியுதுங்களா வாலிப பசங்களுக்கு? இதான் தன் வாழ்க்கை எனக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும். சுவிசேஷம் என்ன சொல்லுது? நம்ம சுத்தமா வாழணும்னு சொல்லுது. அதுக்காக இழக்கிறவங்க ரட்சித்துக் கொள்வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை மனைவி புருஷன் நமக்கு தேவன் கொடுப்பார். அதைதான் நம்ம நினைச்சுக்கணும். நம்மளுக்காக இதெல்லாம் கேட்ட பிறகு நமக்கு மனசுல இல்லங்க நல்லா தெரியுது எனக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு யாருக்காவது மனசுல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம மாத்திக்கலாம், இன்னைக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்படி வாழணும்னு கடவுள் நம்மளை சிருஷ்டிக்கலங்க. உங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாத இருக்கிறதுக்கு, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி வாழ்னோனே கடவுள் உங்களை பண்ணாத வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா எப்படி திருப்தி கிடைக்கும், எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? கடவுள் நம்மளை சிருஷ்டித்தது நம்ம அவருக்காக வாழணும், அவருக்காக வாழணும். திருப்தியே கிடைக்காது, திருப்தியே கிடைக்காம பயங்கரமான ஒரு நிலைக்கு தான் போவீங்க. பரிசுத்தாவியே என் சுயநல இருதயத்தை உடையும்னு கடவுள்கிட்ட கேட்கலாம். அது எப்படி உடையும் தெரியுமா? சிலுவைக்கு முன்னாடி நிற்கும் போதுதான். சிலுவைக்கு முன்னாடி அவர் தேவனாயிருந்தும் தேவனாயிருப்பதை தொல்லையான பொருளா என்னாமோ, கடவுளா தானே இருந்தார். அவர் அவருக்காகவே வாழணும்னு நினைச்சிருந்தா அவர் எப்படி இருந்திருப்பார்? இறங்கி வந்திருப்பாரா? அவருக்காகவே வாழணும், நமக்காக சாவணோன்றதுக்காக மனுஷனா வந்து துப்புப்பட்டு அடி வாங்கி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வாரணால் அடிக்கப்பட்டு மிக கொடுமையா சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு சுயநலமே இல்லாம நமக்காக தொங்குற இயேசுடைய மரணம் தான் நம்ம சுயநலத்தை உடைக்க முடியும். தனக்காகவே அவர் வாழி அவரை பின்பற்றுகிற ஒரு மக்கள்னு சொல்லிக்கிட்டு நமக்காக வாழுகிறவர்களா இருந்தோன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்த இயேசு கிட்ட வந்து நம்ம ஆண்டவரே இன்னுமே எனக்காக வாழுகிறவனா இல்லாம நீ என்னை எதற்காக உண்டாக்குனோ, உன்னுடைய சித்தத்துக்குள்ள உமக்காக அதுலதான் என்னுடைய தேவைகளை நான் திருப்தி செய்துக்குவேன்ற ஒரு மனம் திரும்புதல் என் கிருபை நமக்குள்ள வேலை செய்யட்டும். தேவன் கிட்ட ஜெபம் செய்வோம்.